ஒரு சின்ன கதையை நான் உங்களுக்கு சொல்லி ஆரம்பிக்கிறேன். இந்த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் மாதிரி இதுவும் ஒரு கதை. அந்த பேர்களை வைத்து அந்த குணங்களை தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு பேருடைய கதை. ஒருத்தர் பேர் வந்து சுதந்திரம், இன்னொருத்தர் பேர் நான் முதல்ல தர்மராஜன் வச்சேன். என் ஒய்ஃப்க்கு அந்த பேர் பிடிக்கல. அந்த கதை சொன்ன உடனே அந்த பேர் ஏன்னா சரியில்லை அந்த பேர்ன உடனே அதை மாற்றி நான் பிரமாணம்னு வச்சுருக்கிறேன். சுதந்திரம், பிரமாணம். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். இவங்க ரெண்டு பேரும், ஒருத்தர் வந்து சுதந்திரன்றவர், அவர் டிஸ்பென்சேஷனல் பார்வையை கொண்டு ஆன்டினோமியன்றோம் இல்லைங்களா, அவர் வந்து நியாயப்பிரமாணத்தை அவர் பார்க்குற விதம் வந்து நம்மெல்லாம் கிருபையின் கீழே இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை கிருபையில் ரட்சித்திருக்கிறாரு. ஆகவே நம்மளும் ஸ்ட்ரிக்டாலாம் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம நியாயப்பிரமாணம்னு கேட்டாவே அவருக்கு லீகலிசமாக தோணும். இதெல்லாம் லீகலிசம், நம்மலாம் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. ஏன், நம்ம கிருபையின் கீழே இருக்கிறோம், ஆவியால் நாம் நடத்தப்படுகிறோம். ஆகவே பத்து கற்பனையெல்லாம் அவ்வளோ கவனத்தோடு கண்ணும் கருத்துமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. அதான், ஆனால் ஆவியானவர் நம்மளை உள்ளே இருக்கிறதுனால அவர் நடத்துவார். நமக்கு அந்தந்த நேரத்தில் நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி நடக்கலாம். அதனால் நமக்கு ஒரு கோட்பாடு, ஒரு ரூல் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பரிசயம் மாதிரி நடக்க வேண்டியதில்லை. வேறு ரெண்டர் லா, வி ஆர் அண்டர் கிரேஸ், நாட் அண்டர் லான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் தான் சுதந்திரம். அதனால தான் அவருக்கு பேர் சுதந்திரம், ஃப்ரீ. அவர் இன்னொருத்தர் வந்து பிரமாணம். அவர் வந்து நம்மளை ரிஃபார்ம்டில் நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி நியாயப்பிரமாணம் வந்து, ஆமாம், அவர் என்ன உணர்றாரு, நான் கிருபையினால தான் ரட்சிக்கப்படுறேன், இயேசுவர் பணியில் தான் என்னுடைய முழு நம்பிக்கை, அவருடைய பணியினாலையும் தான் நான் ரட்சிக்கப்படுகிறேன். ஆனால் அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஒரு பாதையாக, நீதியின் வழியாக எனக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். ஆகவே அந்த நியாயப்பிரமாணம் பல நன்மைகள் என் வாழ்க்கையில் செய்வதனால் என் ரட்சிப்பின் கனியாக நான் அந்த நியாயப்பிரமாணத்தை கண்ணும் கருத்துமாக கடைபிடிப்பேன். அப்படித்தான் அவர் நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சுக்கிட்டார். அது ஒரு ரூல் ஆஃப் லைஃபாக நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அதை ஃபாலோ பண்ணும்போது தான் கடவுளை நான் பிரதிபலிக்க முடியும், ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இந்த ரெண்டு விசுவாசிகளும் வித்தியாசமான பார்வை இல்லைங்களா, ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சுதந்திர நியாயப்பிரமாணத்தை பார்க்கறதும் பிரமாண நியாயப்பிரமாணத்தை பார்க்கறதும் வித்தியாசமாக இருக்கு. இப்படி ஒரு பார்வையில் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அவங்க வாழ்க்கையின் எங்கே போய் முடியுதுன்னு நம்ம பார்ப்போம். ரெண்டு பேரும் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. சுதந்திரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் பிரமாணம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரெண்டு பேரும் திருமணம் ஆகி சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கிறாங்க. சுதந்திரம் வந்து அவர் நியாயப்பிரமாணம் அவர் வாழ்க்கையில் ஒரு ரூலாக அதை வச்சுருக்காமல் அவரை கட்டுப்படுத்திக்காமல் என்னென்னா சுதந்திரம் ஃப்ரீ, இயேசுக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தப்பு செஞ்சா அப்படின்றதுனால அவர் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே கடைசியில் வேணா மற்றவர்களுடைய பொருளை இச்சிக்காது இருப்பாயாக, பொருளாசப்படாத அப்படின்ற கற்பனையை அவர் பெருசாக மதித்ததில்லை. எப்போ பார் அவருக்கு கவர்ச்சியஸ்னஸ், பொருளாசைனால இருதயம் அவருக்கு நிரம்புனதுனால சீக்கிரம் பணக்கார ஆகணும், சீக்கிரம் பணம் வரணும் அப்படின்ற இருதயத்தை கொண்டவர். அப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சு, சுதந்திரத்துக்கும் பிரமாணத்திற்கும் ஒரு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இது ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடச்சிச்சு. சுதந்திரத்துக்கு சென்னையில் ஒரு ஃப்ளைஓவர் கட்டணும், இவருக்கு பிரமாணத்துக்கு பெங்களூரில் ஒரு ஃப்ளைஓவர் கட்டணும். ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிறாங்க ஃப்ளைஓவர் கட்டுறதுக்கு. ஏன்னா அது இது துரதிருஷ்டவதமாக பராமரிப்பின், நம்ம துரதிருஷ்ட சொல்கிறதுல பராமரிப்பு, இது மாதிரி ஒரு பெரிய புயல் இடி வந்து ஒரு பெரிய அந்த கட்டிகிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க கட்டின ஃப்ளைஓவரில் ஒரு கிராக் வந்துருச்சு இடினால் ரெண்டு பேருக்கும். ஏன்னா சவுத் ஃபுல்லாக அந்த புயல் வந்ததுனால. அப்போ இது பார்க்குறாங்க, சுதந்திரம் பார்க்குறாரு பெரிய கிராக் இருக்குது, இதெல்லாம் நம்ம திருப்பி உடச்சிட்டு கட்டினோன்னா நமக்கு 50 லட்சம் ரூபாய் லாஸ். நான் என்ன பண்ணுவது, அது மாத்திரம் இல்லை, இது இன்னும் 3 மாதம் லேட் ஆகுமே, நமக்கு முடிக்கணுன்றாரு அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ளைஓவரை திறக்கணுன்றாரு, நம்ம எப்போ முடிக்கிறது, அப்புறம் நமக்கு பிரச்சனை ஆக போதே, இவ்வளோ பெரிய கிராக் வந்துருச்சு அப்படின்னு அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாரு. இப்போ சுதந்திரம் என்ன செய்வார் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஆக்சுவலாக யூகம் பண்ணலாம் அவர் என்ன செய்வாருன்னு. சின்ன வயசுலேயே சீக்கிரம் பணக்கார ஆகணுன்ற எண்ணம், பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம், பொருளாசை நிறைஞ்ச இருதயம், பொருளாசை இருதயத்தில் நிரம்பிச்சுன்னா இருதயம் ஓட்ட ஓட்ட ஆகிடும், அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இல்லை, வர சோதனைக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. பொருளாசை ஒரு சோதனை வந்துச்சுன்னா பட்டுன்னு விழுந்துடும், ஓட்டையாக ஆயிரும் இருதயம், பல ஓட்டைகள் உள்ள இருதயம் அவருக்கு. அந்த ஓட்டையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம், திருடக்கூடாது தான், தவறான ப்ராடக்டை நம்ம விற்கக்கூடாது தான், ஆனால் என் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும், நான் பரிபூர்ணம் இல்லையே, இன்னமும் மாம்சத்தில் தான் நான் இருக்கிறேன், ஆகவே நான் ஆண்டவர் என்னை மன்னிப்பாது, ஒரு பரிசயம் மாதிரி ஸ்ட்ரிக்டாக லாவை ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை, கடவுள் என்னை சுதந்திரமாக ஐஸ்வர்யா ஆகணும்னு நினைக்கிறார் இல்லையா, நான் என்ன லாஸில் போகணும்னு நினைக்கிறார். ஆகவே அதை பற்றியெல்லாம் ரொம்ப கவலைப்படாமல் நான் ஆண்டவர்கிட்ட இந்த பிரிட்ஜு நல்லா ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு ஜபம் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து இதெல்லாம் உடச்சி கட்டணும்னா என்னத்துக்கு லாஸு, இது மேலே நல்லா சிமெண்ட்டை பூசிடலாம், நல்லா போட்டு கல் செங்கல் போட்டு சிமெண்ட்டை பூசிட்டோன்னா ஒழுங்காக கட்டுற பிரிட்ஜு எல்லாம் இந்த பிரிட்ஜு கட்டும் போதெல்லாம் இப்படி தான் ஆகும், கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கட்டிட்டார். அவரும் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டார், இதில் வர 50 லட்சம் ரூபாய் லாபத்தில் 10% சபைக்கு தள்ளிடுறேன் நான், 10% சபை காணிக்க கொடுத்தா ஆண்டவர் எவ்வளோ பிரியப்படுவார், சுவிசேஷம் எவ்வளோ படவும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவை எடுத்தார். அவருடைய நியாயப்பிரமாணத்தின் பார்வை இந்த பாதையில் அவர் கொண்டு போச்சு. என்னாச்சு, 2 வருஷத்தில் ஒரு பெரிய அந்த டிராஃபிக்கெல்லாம் அந்த பிரிட்ஜில் ரொம்பி அந்த பிரிட்ஜு உடஞ்சி பல பேர் இறந்துட்டாங்க, பல பேர் இறந்துட்டு பெரிய லாஸ் ஆகி அதனால் அவர் மேலே பெரிய கேஸ் ஆகி அந்த அவருடைய கம்பெனி அவருடைய பிராண்டு மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை கூட ரொம்ப குறைஞ்சி பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆகி கடத்தில் வந்துட்டார் நம்முடைய சுதந்திரம். இவர் பிரமாணம் என்ன பண்ணார், அவருக்கும் அதே மாதிரி கிராக் வந்துச்சு, அவருக்கும் அதே சோதனை தானே, யாருக்கு தான் லாஸ் எடுத்துக்கலான்னு இருக்கும் இல்லைங்களா, சோதனை அவருக்கும் வருது. ஆனால் அந்த சோதனையிலேருந்து அவரை காக்கிறது என்ன தெரியுமா, அவருடைய தியாலஜி, அவருடைய பார்வை. நான் ரட்சிக்கப்பட்டவன் தான், இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் என்னை மன்னிக்குது, என் கிரியைகள் அல்ல, ஆனால் நான் தேவனை நேசிப்பதுனால், என்னுடைய தேவன் சத்தியத்தின் தேவனாக இருப்பதனால் நான் திருடக்கூடாது இல்லைங்களா. அந்த கவரை வந்து அதையும் நானும் கவர் பண்ணி 50 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிடலாம், ஆனால் நான் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய பிரமாணத்தை பார்த்த பார்வையில் இருக்கிற பிரமாணம் வந்து என்ன பண்ணார்னா, போய் அந்த கவர்மெண்ட்கிட்ட பெர்மிஷன் கேட்டார், இந்த மாதிரி கிராக் ஆயிடுச்சு, நான் அதை மறைக்க விரும்பலை, இப்படி இயற்கையாக ஆயிடுச்சு, அதனால் அதை 3 மாதம் டிலே ஆகும், எனக்கு டைம் கொடுங்க, 50 லட்சம் ரூபாய் செலவாகும், நான் பார்த்து என் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பண்ணுதுன்னொன்னு அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கெல்லாம் இவர் மேலே பெரிய மதிப்பு வந்துச்சு. யார் சொல்லுவானுங்க, அவன் அடிச்சுட்டு அடாவடியாக பண்ணிட்டு போகிறவன் எவ்வளோ வறுமையாக வந்து சொல்கிறானேன்னு மதிப்பு வந்தது மாத்திரம் இல்லை, இவர் கட்டி முடித்த அந்த ஃப்ளைஓவரு 100 வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாமல் ஓடிச்சு. அந்த 50 வருஷத்தில் அவருடைய பேரும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய பிராண்டும் எங்கேயோ போயிடுச்சு பாருங்களேன், இது ரெண்டு பேருடைய இது பாருங்கள் எங்கே போய் முடியுது. அது மாத்திரம் இல்லை, இப்போ அடுத்தது அவருடைய குடும்பத்தை பார்ப்போம். நம்முடைய சுதந்திரத்தினுடைய குடும்பம், இவர் ஒரு பிரமாணத்தை நம்ம உடைச்சோம்னா என்ன ஆகும், அடுத்த பிரமாணம் உடைக்கத்தான், உடைக்காமல் இருக்க மாட்டோம், அது ஒன்று உடைச்சா எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் இருப்போம் இல்லைங்களா. இவர் போட்டில் ஓட்ட உழுத மாதிரி இது முழுகாமல் இருக்காது. என்ன ஆச்சு, இந்த மாதிரி தொடர்ந்து அவருக்கு லாஸ் வந்ததுனால, ப்ரெஷர் வந்ததுனால, எப்பப்பார் வைஃப்கிட்ட சண்டை, கடன், வீட்டில் பிரச்சனை, அந்த சண்டை இருக்கும்போது வைஃப் மேலே ரொம்ப கோபமோ கசப்போ வந்து, இந்த கஷ்டமான நேரத்தில் எனக்கு யாரும் இல்லையேன்னு அவர் தவிக்கும் போது, அவர் ஆஃபீஸில் இருந்த செக்ரட்டரி, அழகான செக்ரட்டரி அவருக்கு ஆறுதல் படுத்த வந்து, அவங்க ரெண்டு பேர் மேலே அன்பு வந்து, ஒரு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உறவு ஏற்பட்டு விட்டது. அவர் என்ன நினைக்கிறாரு, ஆமாம் கடவுள் இந்த நேரத்தில் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது நான் விபச்சாரம் செய்யக்கூடாது தான், ஆனால் நான் கிருபையில் இருக்கிறேனே, இந்த கஷ்டத்தில் இந்த இக்கட்டில் இருந்து ஆண்டவர் என்னை மன்னிப்பார், இந்த பாவத்தை செய்யும்போது அந்த நேரத்தில் என் ஆண்டவர் மன்னிப்பாருன்னு திருமணத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக செய்த பொருத்தனை ஒரு பொருத்தனையே மதிக்கல, ஆண்டவருக்கு முன்ன செஞ்ச கல்யாண பொருத்தனை எப்படி மதிப்பார், இவர் சுதந்திரம் ஆச்சு, இவர் சுதந்திரமாக என்ன பண்ணிட்டாரு, பாவம் செஞ்சிட்டார். அதுக்கப்புறம் வைஃபுக்கு தெரிஞ்சு பிள்ளையெல்லாம் தெரிஞ்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு சுதந்திரத்திற்கு. பிரமாணம் என்ன பண்ணார், அவருடைய வீடும் அந்த கற்பனையின் கட்டளையின் படி விபச்சாரம் செய்யாது இருப்பாயாகனு அவருடைய இருதயத்தை அவர் கட்டுப்படுத்ததுனால அவருக்கும் சோதனை இல்லாமல் இல்லை, பிஸ்னஸ் வளர வளர அவருக்கும் இப்போ பிரச்சனை வராமல் இல்லை. ஆனால் என் ஆண்டவருடைய கற்பனைக்கு நான் கட்டுப்பட்டவன்னு சொல்லி சோதனையெல்லாம் தவிர்த்து தன் மனைவிக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்து அவர் நல்ல புருஷனாக நல்ல குடும்பமாக அவர் இருந்தார். 3வது அவருடைய ஹெல்த்தை பார்ப்போம், இவங்க ரெண்டு பேருடைய ஹெல்த்து. இவர் வந்து இந்த மாதிரி ஜாபில் மிஸ்டேக் பண்ணிட்டாரு, குடும்பத்தில் மிஸ்டேக் ஆயிடுச்சு, கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இதனால் என்ன பண்ணுறது, இனிமேல் 7 நாள் வேலை செஞ்சு தானே ஆகணும், இனிமேல் கடன்லாம் தீர்க்கணுமே அப்படின்னு தொடர்ந்து வேலை செஞ்சு உடம்பை கெடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸு, பேங்க்ரப்ட் குழம்பி போய், இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளை தானே, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் அனுப்பியிருக்கிறாரு, எனக்கு கஷ்டம் அப்படின்னு அவர் ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தார். இதெல்லாம் தான் நியாயப்பிரமாணத்தை பார்த்த நடந்த தான் எடுத்த தீர்மானத்தினுடைய விளைவுன்னு உணராமல் ஆண்டவர் அனுமதித்ததாக ஆண்டவர் மேலே பழி போட்டுக்கிட்டே சோர்ந்து வாழ்க்கையில் இருந்தார். பிரமாணம் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சி எவ்வளோதான் சம்பளம் வந்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி கர்த்தருடைய கட்டளையை மதித்து பொருளாசையை கட்டுப்படுத்தினா அவன் குடும்பத்துலேயும் ஃபேமிலியிலையும் சுகத்துலேயும் அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. பாருங்களேன், இதான் ஒரு கதை, ஒரு மோட்ச பயணி கதை மாதிரி எங்கே போய் முடியுது பாருங்களேன். இதெல்லாம் ஆரம்பித்தது எங்கே? ஒருத்தர் வாழ்க்கையில் வேலையில் பயங்கர இழப்பு உண்டாகி குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு தன் சொந்த ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டார். இன்னொருத்தர் சிறப்பான ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் அவர் வாழ்கிறார். இது ரெண்டுமே ஆரம்பித்தது எங்கே? ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், ரெண்டு பேரும் பரலோகத்துக்கு போகிறவங்க தான். ஆனால் நியாயப்பிரமாணத்தை தாங்கள் பார்த்த பார்வையில் ஆன ஓட்டத்தான். புரியுதுங்களா? இதுதாங்க நம்ம நாட்டில் இருக்கிற பல கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையை. எல்லாரும் சுதந்திரமாயிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தின் கீழே நாம் இல்லை, கிருபையின் கீழே இருக்கிறோம்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு அந்த அதை நியாயப்பிரமாணத்தை மதிக்காமல் அதன்படி நடக்காமல் ஏன் இத்தனை பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னு அவங்க தொடர்ந்து நியாயப்பிரமாணத்தை உடைச்சிட்டு போகிறாங்க. நியாயப்பிரமாணம் நமக்கு ஒரு காட் ரெயில் மாதிரி. ஏன்னா ஒரு பெரிய பள்ளத்தில் மாடிப்பாலேருந்து கீழே உழுவாதபடிக்கு ரயில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அங்கே வச்சுருக்கிற மாதிரி. அதுதான் நியாயப்பிரமாணம், உளுந்து நம்மளை அழிச்சிக்காதபடி. ஆனால் அது மதிக்காமல் கள்ள போதகத்தினால் அந்த ரயிலை எடுத்துட்டோன்னா எங்கே உழுவோம் எங்கே உடையும் நமக்கு தெரிய முடியாது. அருமையாக ரிஃபார்ம்டு வியூ நமக்கு என்ன சொல்லித்தருதுன்னா, கிருபை தான் இருக்குது. கிருபை வந்து நம்முடைய ஒரு ட்ரெயினுடைய இன்ஜின் மாதிரி கிருபை இல்லைங்களா. நியாயப்பிரமாணம் தான் ட்ராக். ஒருவேளை அந்த ட்ரெயின் இன்ஜின் போய் இன்ஜின் இருக்குது, இன்ஜின் ஓடுது, ட்ராக் இல்லைன்னா என்ன ஆகும்? கிருபை நம்மளை எங்கே எடுத்துகிட்டு போவோம்? தவறான வழிகள்லாம் எடுத்துகிட்டு போயிடும். கிருபை, கிருபை தான் இன்ஜின். கிருபை இருக்கணும், கிருபை இல்லைன்னா நம்ம வண்டியை ஓடாது. ஆனால் கிருபையோடு அந்த அந்த கிருபை ஓட வேண்டிய ரோடு எது? ட்ரெயின் எது? அந்த ட்ராக்குள்ளே தான் ஓடணும். அந்த ட்ராக்கை எடுத்துட்டோன்னா எங்கெங்கேயோ கிருபை கூட்டு போய் கிருபையை பாவத்துக்கு லைசன்ஸாக பயன்படுத்தி அந்த ட்ரெயின் எங்கேயோ இடிஞ்சிடும் இல்லைங்களா. ஆனால் கிருபை இல்லாமல் வெறும் ட்ராக் இருந்துச்சுன்னா இன்ஜின் இல்லாமல் ட்ரெயினே ஓடாது, அது லீகலிசம் ஆகிடும், முன்னேறவே முடியாது. அப்படித்தான் நம்ம நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சுக்கணும். ஆகவே தேவனுடைய பயத்தில் நியாயப்பிரமாணத்தினுடைய அவசியத்தை, நியாயப்பிரமாணத்தின் உடைப்பதனுடைய விளைவுகளை நம்ம இருதயத்துக்கு நம்ம நல்லா கற்றுக் கொடுக்கணும். உண்மைதான், நியாயப்பிரமாணத்தினால் நம்ம ரட்சிக்கப்படுறது இல்லை, ஆனால் நியாயப்பிரமாணத்தினால் பல விபரீதங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். அதை உடைத்தால் அதை நன்றாக கற்றுக் கொடுக்கிற அதிகாரத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்மளை பயம் பிடித்தி, பயம் நமக்கு தேவை. பயம் இல்லாதனால தான் இஷ்டத்துக்கு நம்ம ஆடுறோம். அந்த பயத்தை கொடுக்கிற ஒரு அதிகாரம் தான் லேவியர் ஆகமும் 20வது அதிகாரம். இதில் மூணு காரியத்தை பார்ப்போம். இந்த அதிகாரத்தை ஒரு கண்ணோட்டமாக வேகமாக பார்ப்போம். ரெண்டாவது அதிகாரத்தில் கொடுக்குற பயங்கரமான தண்டனைகளை பார்ப்போம். மூன்றாவது அந்த தண்டனைகளுடைய நோக்கம், சில பயன்பாடுகள். முதலாவது ஒரு வேகமாக ஒரு இந்த அதிகாரத்தை பார்த்து முடிப்போம். இதை படிக்கும்போதே சில பேர் நீங்கள் கேட்டிருக்கலாம், சில பேர் நீங்கள் கேட்காமல் லேட்டாக வந்துட்டதுனால நீங்கள் கேட்கலை, நீங்கள் அப்புறம் போய் படிச்சுக்கோங்க. இது ஒன்றும் புதுசாக இல்லை. 18-19 இருந்த பாவங்களை தான் திருப்பி எடுத்து சொல்கிறார், சொன்னதே தான் சொல்கிறார். இதில் மூணு ரகமான பாவங்களை சொல்லுகிறார். தேவனுக்கும் அவருடைய ஆராதனையும் நம்ம செய்கிற பாவங்கள், 1-6 நிகரற்றவராக யெகோவாவை நம்ம ஆராதிக்கணும். அவருடைய இடத்துல நம்ம மனசில் வேறு எதுக்காவது இடம் கொடுத்தோம், அது நம்மளை அழிக்காமல் விடாது என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார். இங்கே வந்து மோலாக்குன்ற தேவர்களை அவர்கள் ஆராதித்து கொண்டு தேவனை மட்டும் ஆராதிக்கிறது மாத்திரம், எந்த விக்கிற சொரூபத்தையும் நம்ம வைக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தை திருப்பி திருப்பி வீட்டில் ஜெபம் பண்ணும்போது மனப்பாடமாக சொல்லி கொடுக்கணும். நான் காலில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன், நான் இன்னமும் ஜானுக்கு ஜெபம்னு உட்காரும்போது ஜான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லு, நான் அவங்களை சொல்லுவான். அந்த மாதிரி நம்ம கமாண்ட்மெண்ட்ஸை நம்ம சொல்லி கற்றுக் கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு மனசில் பதிகிற அளவுக்கு மனப்பாடமாக 1, 2, 3, 10 கற்பனைகளை சொல்ல படிக்கணும். இது 1-4 வரைக்கும் உடைச்சா அது என்ன ஆகும், விக்கிரகத்தை வைக்கும்போது என்ன ஆகும்னு அங்கே சொல்லப்படுது. இந்த 2 அதை ரொம்ப வலியுறுத்தி, மோலாக்குடைய ஆராதனை, மோலாக்குடைய ஆராதனையில் பிள்ளைகளை பலி கொடுக்கறது, அதெல்லாம் இருதயத்தில் மறைவாக யாருக்கும் தெரியாமல் செய்கிறேன்னு கண் சிமிட்டி பார்க்கல, மனிதர்கள் செய்யலை, யாரும் பார்க்கலன்னு செஞ்சுட்டு வந்தாலும் நான் பார்க்குறேன்ற ஆண்டவர் ரகசியமாக செஞ்சாலும் விக்கிற ஆராதனை நான் எனக்கு தெரியும், உன் இருதயத்தில் என்ன விக்கிரம் இருக்கு எனக்கு தெரியும், அதுக்கு நான் தண்டனை கொடுத்தே கொடுப்பேன்ற வரங்களேன். ஆகவே இந்த 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதனோட பங்காக என்ன வருது? அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து போகக்கூடாது. அஞ்சனம் பார்க்கிறவர்கள், இவங்கெல்லாம் இப்படி நியாயப்பிரமாணத்தெல்லாம் பின்பற்றாம என்ன வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்கும்ன்ற ஒரு பயத்தோடு இருக்கும்போது என்ன போவாங்க? சவுல் போன மாதிரி அஞ்சனம் பார்க்கிறவர்கள் இல்லைங்களா? அஞ்சனம் பார்க்கிற, குறி சொல்கிறவங்க, தங்களுடைய எதிர்காலத்தை சொல்கிறவங்க. இந்து பழக்கத்தெலாம் நமக்கு இருக்குது, ராசியை பார்க்கறது, ஜாதகத்தை பார்க்கறது இல்லைங்களா, ஜோசியத்தை பார்க்கறது, கிளி ஜோசியம் இல்லைங்களா, அதெல்லாம் பார்ப்பீங்களா? சென்னையெல்லாம் போனால் ஒரு குச்சி எடுத்துகிட்டு ஒரு அம்மா வரும் பார்க்குதா, கையை கை ராசி பார்க்கறது, ரேகையை பார்க்கறது, அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. அதெல்லாம் பார்க்கவே கூடாது, அதெல்லாம் விக்கிராராதனுக்கு சம்மந்தம். அது சபையிலையும் இப்போ வந்துருச்சு இல்லைங்களா, ஃபுல்லாக பெந்தகோஸ் சபையில் என்ன கண்ணை முடிக்கி வாரி ஒரு ஜோசியக்காரரு மந்திர குறி சொல்கிறவர் கண்ணை முடிக்கிட்டு, இங்கே ஒரு சகோதரி இருக்கிறாள், அவளுக்கு பல மாதங்களாக குழந்தை இல்லையே, இந்த மாதம் அடுத்த மாதம் அவருக்கு குழந்தை பிறக்க போகுது, எங்களுக்கு உங்கள் கேஸ் இந்த மாதம் முடிய போகிறது அப்படின்னு எல்லாம் டிவியில் இன்ஸ்டாகிராம்லாம் வருவாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப லைக்ஸ், நமக்கு ஒருத்தரும் மதிக்கிறதே கிடையாது. உங்கள் வியாதி இந்த நாள் குணமாக போகுது, எத்தனையோ வருடங்களாக திருமணத்துக்காக காத்திருக்கிற மகளே இந்த வாரம், இதெல்லாம் சொல்கிறவங்க குறி சொல்கிறவங்க தான், வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுகிறவர்கள் குறி அவங்கள தேடி தான் ஓடுறது, இந்த சபையெல்லாம் அப்படி தானே இருக்கிறாங்க. கடவுளுடைய கற்பனையை கடைப்பிடிப்போம், அவர் வார்த்தையை கடைப்பிடிக்கும் போது, அவர் வசனத்தில் வெளிப்படு வார்த்தையை நம்ம அடங்கி நடக்கும்போது ஆசீர்வாதம் வரும். அவர் தானே சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. அதெல்லாம் விட்டுப்பட்டு ஆண்டவருடைய கற்பனையை மீறிக்கிட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிக்கிட்டு குறி சொல்கிறவங்கிட்ட போ, அங்கே தான் போவோம் நம்ம. சவுல் மாதிரி இல்லைங்களா, சவுல் ஓடினார் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக தேவ வசனத்தை நாடாமல் அவருடைய சித்தம் என்னன்னு அதை அறிந்து அதை செய்வதன் மூலமாக தான் எதிர்காலம் நல்லா இருக்க போகுது. அது தெரியாமல் எப்படி போகிறாங்க பாருங்களேன். ஆண்டவருடைய சத்தியத்துக்கு வெளியில் எதிர்காலத்தினுடைய வெளிப்பாடை நாட விரும்புகிற எந்த காரியமும் ஆண்டவருக்கு அருவறுப்பான காரியம் இல்லைங்களா. அதான் அதான் பழைய ஏற்பாடில் அடிக்கடி அது வரும், அது செய்வாங்க. அவங்க தவறாக போகிறவங்கலாம் இதுதான் அவங்க வேலை. அவங்க வாழ்க்கை ஒழுங்கு இல்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படி இல்லைன்னா இப்படி தான் குறி சொல்கிறவங்ககிட்ட தான் ஓடுறது. அதுக்கு தான் இப்படியெல்லாம் பெந்தகோஸ் சர்ச்செல்லாம் இவ்வளோ ஃபேமஸ் இப்போல்லாம், அதுதான் ஓடுறது. அந்த எலியா ஒரு ராஜா ஞாபகம் இல்லை, அவன் போய் நான் சுகவீனமாக இருக்கிறேன், நான் ஒழுங்காக சுகம் அடைஞ்சு உயிர் பிழைப்பேனான்னு போய் எறான் பாலில் தீர்க்கதர்சிக்கிட்டு கேட்டு வர ஓடுறான். அப்போ தான் எலியா நடுவில் நிறுத்தி திட்டுறாரு அவனை, ஏன் ஜீவனுள்ள தேவன் பேச்சை கேட்டிருந்தா நீ இந்த நிலைமைக்கு ஏன்யா வந்திருப்பேன், அங்கே போய் ஓடுற, இப்போ போய் உடம்பு சரியில்லாமல் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு. அந்த மாதிரி ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. ஓகே, நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். வேதத்துக்கு முரணான ஆராதனை, மனிதன் மயம் கொண்ட ஆராதனை, பிசாசுகளுடைய பிசாசுகளை வரவேற்கிற ஆராதனை, அவைகள்லாம் அதெல்லாம் பலவிதமான விபரீதங்கள். ஆராதனை நம்ம எப்படி செய்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஆராதனை செய்யும்போது கடவுளை பயபக்தியோடு வரீங்களா? நாம் பார்க்காம இருக்கலாம், இது ஓய்வு நாள், ஆண்டவர் ஆண்டவருடைய நினச்சிக்கிட்டு வரணும்னு மனசில் ஒன்று இரு விக்கிரத்தையே வச்சுக்கிட்டு வந்து ஆராதிக்கிறீங்களா? நாம் பார்க்காம இருக்கலாம், ஆண்டவர் பார்க்குறாரு, அதுக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை விதிப்பார், தண்டனை கொடுப்பேன்றாரு. என்னடா அது சொல்கிறார், என் முகத்தை உனக்கு விரோதமாக வைப்பேன். மனுஷருங்க யாரும் பார்க்கலன்றார். அங்கே மோலாக்கில் போய் ஒரு குழந்தைய பலி கொடுத்துட்டு வந்த மனுஷனுக்கு யாருக்கும் தெரியல. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நாய முகத்தை உனக்கு விரோதமாக வைக்குவேன். ஓகே, ரெண்டாவது பாவம், முதலாவது பாவம் தேவனுக்கும் தேவனுடைய ஆராதனைக்கு விரோதமான பாவங்களை தடை செய்யப்படுகிறது. ரெண்டாவது பாவம் என்ன சொல்கிறார் இதில்? குடும்பத்துக்கு விரோதமான பாவங்கள். குடும்பம் வந்து நம்ம பைபிள் படி பார்த்தோன்னா ஒரு தெய்வீக ஆண்டவருடைய முதல் நிறுவனம், ஆண்டவர் ஏற்படுத்தின முதல் இன்ஸ்டிடியூஷன் எது தெரியுமா? குடும்பம். அப்பா அம்மா பிள்ளைகின்ற அமைப்போடு அவர் ஏற்படுத்தின முதல் டிவைன் இன்ஸ்டிடியூஷன் ஃபேமிலி. அந்த ஃபேமிலி தான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு பில்டிங் பிளாக்ஸ். அந்த ஃபேமிலியில் ஒரு கவர்மெண்ட்டு, அந்த கவர்மெண்ட் கீழே நம்ம நடக்கணும்னு ஏற்படுத்தினதே கடவுள் தான். அந்த ஃபேமிலியில் தாக்குறவர்களை அவர் சும்மா விடுறதே இல்லை. அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பம் கெடுக்கணும்னு அவங்க செயல்படுற யாரையுமே பிள்ளைகளை விடுறதே இல்லை. அந்த ஃபேமிலியை காக்கணுன்றதுக்காக ரெண்டு செவரை அவருடைய பத்து கற்பனையில் கொடுத்துருக்கிறார். முதல் செவர் என்ன? முதல் ரெண்டு கற்பனை வருது. அஞ்சாவது கற்பனையாக முதல் செவர், அந்த குடும்பம் ஒழுங்காக இருக்கணும்னா பிள்ளைகளே பெற்றோர்களுக்கு தகப்பன் தாயும் கனம் பண்ணணும். அதுதான் முதல் செவர். இல்லை, அது செய்யாத போகும்போது அந்த குடும்பத்தையே நீ தாக்குற பிள்ளையாக, உடைக்கிற பிள்ளையாக, கடவுளுடைய நிறுவனத்தையே தாக்குற பிள்ளையாக நீ வளர்ந்து வர. ஹானர் யர் ஃபாதர் அண்ட் மதர், அதுதான் ஃபஸ்ட்டு ஃபிஃப்த் கமாண்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு கமாண்ட் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு. இன்னொரு சவர் என்ன ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு? என்ன யோகம் பண்ணி பாருங்க, தெரியாதா? வெபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. இது ரெண்டு செவர்கள் தான் குடும்பத்தை காப்பாற்றுறோம். அதை உடைக்கிறவர்களை அவர் சும்மாவே விடுறதில்லை. பாருங்களேன், முதல் செவரை உடைக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறார் 9வது வசனத்தில், தன் தகப்பனையாவது தன் தாயாவது, பிள்ளைகளே கேளுங்க, சபிக்கிற எவனும் எவனாவது இருக்கட்டும் என்ன செய்யப்படணும், கொலை செய்யப்படணும். தகப்பனையும் தாயும் சபிக்கிற எவனும் கொலை செய்யப்படணும். இந்த சுந்தரம் மாதிரி உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க, கடவுளுடைய சாபத்துக்கு உள்ளாகாதீங்க. ஏன், இந்த பெரிய கற்பனை கடவுள், நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ கொலை செய்யறது தான் பெரிய பாவம் போலுக்குது, விபச்சாரம் செய்யறது தான் பெரிய பாவம், அப்பா அம்மாக்கெல்லாம் கீழ்படி அதெல்லாம் விடு, அதெல்லாம் நம்ம சின்ன வயசுல அப்படிதான் வளர்ந்து வந்தோம், அவங்கள யார் மதிப்பாங்க, அவங்க கடக்குறாங்க விடு அப்படின்னா அவங்க பேச்சை கேட்குறத விடு. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, சபிக்கிற எவனும் எவனும் விடாதீங்க ஒருத்தனையும், அவனை என்ன செய்யணும் பாருங்களேன், கை காலை உடைங்கன்னு சொல்லலை, இல்லைங்களா சாப்பாடு போடாதீங்க அவனுக்குன்னு சொல்லலை, ஏன் இந்த அளவுக்கு கொலை செய்யணுன்றாரு, யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு பயங்கரமா இல்லை, சாதாரணமாக எடுக்கிறோமே நம்ம, ஏன்னா ஏன் நான் ஏற்படுத்தின தெய்வீக அமைப்பான குடும்பத்தை தாக்குறது அந்த புள்ள, அந்த புள்ளை தாக்குகிறது, நான் ஏற்படுத்தின சிறிதான அரசாங்கமான குடும்பத்தில் உனக்கு கடவுளுடைய முகம் மாதிரி இருக்கிற அதிகாரம் யாரு, அந்த பெற்றோர்கள் தான். அந்த அதிகாரத்தையே நீ சபிக்கிற அளவுக்கு நீ வர பிள்ளையா இருந்தால் என்ன பண்ணும், கடவுள் மூலமாக உனக்கு ஜீவனை சாப்பாடை சுகத்தை பாதுகாப்பை பராமரிப்பை கொடுக்கிற புள்ள, ஒரு அடங்காத நன்றி கட்ட ஒரு பிள்ளையாக இது வளருதுன்னா, தெய்வீக பயம் இல்லாமல் எந்த அளவுக்கு பெருமையில் அகங்காரத்தில் நிரம்பி எங்கள் அப்பா அம்மா பற்றி எனக்கு ஒன்றும் கேர் இல்லை போயா, ஐ டோன்ட் கேர், அவங்க நரகத்துக்கு போனால் நல்லா இருக்கும், அவங்கள நான் சபிக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்கிறாரு, சாதாரண பாவமா, கை காலை உடச்சி அவனை திருத்துங்கன்றாரா, சொல்லியிருக்கலாம் இல்லை, ஏன்னா இந்த அளவுக்கு, அதுக்கு தான் முதல் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், பயப்படணும், பயப்படணும். யாத்திராம 21:15 நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்களேன், இதை வந்து என்ன சொல்கிறாரு, 21:15 ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், சாகணும், கவர்மெண்ட்டு தியோக்ரட்டிக் கவர்மெண்ட்டில் அரசாங்கத்தில் தான் ஆளும்போது அந்த காலத்தில் அந்த பிள்ளையை கொல்லணுன்றாரு. படிங்களேன் யாத்திராம 21:15,
தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்படக்கடவன்.
பாருங்களேன், தன் தகப்பனை தாயை அடிக்கிறவனும் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படி ஒரு அகங்காரம், பெருமை, கடவுள் இருக்கிறாரே அவர் ஏற்படுத்தின குடும்பத்தில் நான் இருக்கிறேனேன்னு தேவ பயமே இல்லாத வளர்ற ஒரு புள்ள, ஒருவேளை அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அம்மா கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டே இருக்குது, வாதம் பண்ணிக்கிற பழக்கம், அப்பா அம்மா இதை எதிர்த்து எதிர்த்து பேசுறது, அவங்கள திட்டி திட்டி பேசுறது, பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, இதுக்கு கோபம், அம்மாவுக்கு கோபம், அம்மா ஒன்று சொல்றாங்க இது ஒன்று சொல்லுது, திடீர்னு கோபத்தில் அம்மா சரியா இந்த பிள்ளை கொடுக்கணும்னு படால்னு ஒன்று கொடுக்குறாங்க மூஞ்சில, கொடுத்த உடனே என்ன அடிச்சுட்டாங்களேன்னு கோபத்தில் இது என்ன பண்ணுது, என்ன செய்ய சில நேரத்தில் ரிஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க, கோவ ரிஃப்ளெக்ஸ், அது எடுத்து இதுவும் அம்மாவை அடிச்சிருது. கடவுள் என்ன சொல்கிறாரு, கோபத்தில் செஞ்சிருச்சு விட்டுறம்மா அப்படின்றாரா, இல்லை இல்லை, கடவுள் அம்மாவுக்கு பயம், அப்பா அம்மாவுக்கு எந்த அளவுக்கு பயம் இல்லாமல் பக்தி இல்லாமல் கடவுள் பயம் இல்லாமல் இது போய் இருக்குதுன்னா, எதிர்த்து எதிர்த்து பேசுகிற அளவுக்கு கோபத்தில் நிரம்பி அவங்கள அடிக்கிற அளவுக்கு இது வந்திருக்குதுன்னா, இன்னுமே இது சரி செய்ய முடியாத விஷப்பாம்பாக மாறிடுச்சு, அதை உடனே அடித்து பாம்பு அடித்து சாகடிக்கிற மாதிரி சாகடிங்கன்றார், அது இன்னுமே புழைக்காது, அது இன்னுமே எல்லாரையும் கெடுக்கும், அது சாகடிங்கன்றாரு. அப்பா அவன் அடிக்கிற வழக்கம் வந்துருச்சுன்னா, ப்ளீஸ் கில் தட் ஸ்னேக் அப்படின்றாரு, அடிச்சு தான் சாகடிங்கிற நானா சொல்கிறேன் பாருங்க, பிள்ளைகளா உங்கள் மேலே கோவத்திலையா சொல்கிறேன், இங்கே பாருங்க ஆண்டவர் சொல்கிறாரு, கில் இட், அடிச்சு சாகடிங்கன்றாரு. உபாகமம் 21:18 வாசிங்களா, யூகாம் டியூட்ரானமி 21:18 நீங்களாம் எடுத்து பாருங்களேன், பைபிளில் தானே சொல்லுது இதெல்லாம்,
அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கு அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளாமன் பெருந்தினிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர்கள் எல்லோரும் அவன் மேல் கல்லறியை கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லோரும் அதை கேட்டு பயப்படுவார்கள்.
பாருங்க இந்த கதையை கேளுங்க. அடங்காதவன், பெற்றோர்களுக்கு அடங்காதவன், தகப்பன் தாயை மதிக்காதவன், அவங்க என்ன பண்ணணும், அந்த பிள்ளைய நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோங்க, இது திருந்திர மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லி மூப்பர்கிட்ட கொண்டு போய் அவங்களுக்கு முன்னாடி நிறுத்தி, அவங்க நிறுத்தினா அங்கே பாருங்கள் இவன் என்ன பிரச்சனை, பெருந்தினியும் குடியன், ஒரு சோம்பேறி அப்பா அம்மா அடங்காமல் என்ன ஆவான், அப்பா அம்மா அடங்கி உடுப்படுற பிள்ளைங்க இருக்குதாங்களா, இல்லை உருப்படவே மாட்டாங்க, மேலேயும் போக மாட்டாங்க, என்ன தான் ஆவாங்க, அடங்காமல் அடங்காமல் வெறும் துண்டுறது, குடிக்கிறது, துடுறதோட குடிக்கிறது, நல்லா துண்ணு துண்ணு குடிச்சுக்கிட்டு வீட்டில் சோம்பேறியாக யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற இந்த பிள்ளைய நாங்கள் என்ன செய்யறதுங்க, நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு மூப்பர்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவனை பிடிச்சி ஜெயிலில் போடு, எல்லாரும் பிடிச்சி அவனை கல்லெறிஞ்சு கொல்லணும். முதல் கல் யார் போடணும், அப்பா அம்மா தான் போடணும். அப்படி கொல்றதுனால ஐயோ நம்ம புள்ளாச்சே, நம்ம வளர்த்த புள்ளாச்சே, காகைக்கு தன் குஞ்சு அது கெட்ட பிள்ளையாக இருந்தாலும் நம்ம புள்ளதானேன்னு, நோ, அந்த பிள்ளைய வளர விடாத தேச சமுதாயம், நீ கடவுளுடைய சமுதாயமாக இருக்கிற அந்த பிள்ளைய பார்த்து அவங்க பாருங்க, எல்லோரும் கேட்டு மற்றவங்க பயப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஏன், ஒரு புள்ள அந்த மாதிரி இருந்தா மற்ற பிள்ளைங்கள்லாம் ஏதோ அவங்க இருக்கிறாங்க பாருங்க, இவங்க இருக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி மற்றதெல்லாம் இதை கெடுத்துடும். அதனால இதை துஷ்டத்தை மற்றவர்கள் கேட்டு பயப்படும்படி, மற்ற பிள்ளைங்க நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு பயப்படும்படிக்கு அந்த பிள்ளைய கொன்று முடிங்க. என்ன சொல்றது, இது காட்டு மிராண்டியான கட்டளைகளா, என்னங்க இவ்வளோ கொடுமையா இருக்குது அப்படின்னு அவர் கொடுத்துருக்கிறார். மற்ற பிள்ளைங்க கேங்ஸ் பசங்கள்லாம் சேருவாங்க, பேசி நான் அதெல்லாம் பண்றதுல, நான் அதெல்லாம் பண்றதுல, நான் அப்பா அம்மா பேச கேட்கறதுல, அந்த பிள்ளை அந்த கேங் கிட்ட ஒரு நியூஸ் போகுது, அம்மாடி நான் அப்பா அம்மா கேட்டு கேட்டு அடங்காமல் இருந்ததுனால அங்கே பாருங்க கொன்னாங்கன்னா அவங்களாம் என்ன, இன்னுமே ஒழுங்காக நடந்துக்கோண்டா, இல்லைன்னா நமக்கும் விழுவோம், இனிமேல் பயபக்தியோடு பெற்றோர்களுக்கு எப்படி கீழ்ப்படிவாங்க, கட்டுப்பாடோடு இருப்பாங்க, அந்த கட்டுப்பாடோடு இருந்து என்னது கட்டுப்பாடு, அவங்கள அடக்கிறதுக்கா, இப்படித்தான் நாள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவேனி, இல்லைன்னா அடங்காமல் நீங்களும் பெருந்தீனியும் குடியார்களாக தான் மாறுவாங்க. பாருங்களேன் என் வாழ்க்கையில் எதுவுமே வர்றதில்லை, எதுவுமே உருப்படுறதில்லை, நல்லா சாப்பிடுவோம், குடிக்குவோம், கவலையை மறப்போன்ற பெருந்தீனிகளாக தான் போவாங்க அடங்காமல் போனால். அந்த மாதிரி பிள்ளைய அழியுங்க அப்படின்ற உடனடியாக தண்டனை வரணுன்றாரு அடங்காத பிள்ளைகளுக்கு. ஆகவே குடும்பத்தில் வர பிரச்சனை, முதல் சவரை உடைக்கிற அந்த பிள்ளைகளுக்கு என்ன தண்டனை வருது பாருங்கள், ரெண்டாவது சவரை விபச்சாரம் செய்கிறவர்களுக்கு என்ன வருது, 10-21 நம்ம இது வரைக்கும் பார்த்தது தான் 18வது அதிகாரத்தில் அந்த விகாரமான உறவுகள், குடும்பத்தை உடைக்கிற ஒரு இன்செஸ்ட், சித்தியோடு மருமகளோடு சகோதரி சகோதரன், ஆணு ஆணு பெண்ணு பெண்ணு, மிருகங்களோடு அந்த விகார அகோர அந்த சில வார்த்தைகள் கூட வருது. ஒரு அராஜகம் மாதிரி பண்ணி அசுத்தத்துங்களை குடும்பங்களை நிரப்பிக்கிட்டு இருந்தா கடவுள் அதை பற்றி ரொம்ப சீரியஸாக இருக்கிறார். அவங்கள என்ன பண்ணணுன்றார் தெரியுமா, எரிச்சு போடுங்க, பந்த். இதுதான் அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ரேபிட் சர்வே. இந்த முழு அதிகாரத்தை படிச்சிங்கன்னா இதுதான் வருது. இந்த மாதிரி பாவங்கள், தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள், குடும்பத்துக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள், இது ரெண்டுக்கும் அவர் கொடுக்குற தண்டனை இல்லைங்களா. முதல் பலகையை உடைக்கிறது, ரெண்டாவது பலகையை உடைக்கிறதுக்கு அவர் கொடுக்குற தண்டனை. இது தண்டனைகள் என்னன்னு பார்ப்போம். ஓகே, அவர் பாவங்களை பார்த்துட்டோம். இதில் ரொம்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா எதுவுமே புதுசு கிடையாது, லேவர் மாதிரி ஏற்கனவே பார்த்தது தான். ஆனால் இதில் ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு வித்தியாசம் வருது. என்ன வித்தியாசம், இதெல்லாம் இங்கிலீஷில், இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு ஒரு அப்பாடிக் அப்படின்ற மாதிரி, அப்பாடிக், அப்பாடிடிக் அப்படின்ற வார்த்தை. அதனா என்ன, எதை செய்யக்கூடாது எதை செய்யணும், தடைகளும் செய்யக்கூடாதுன்னு கட்டளை வர்றது தான் அதுக்கு பேர் அப்பாடெட்டிக்னுவாங்க இங்கிலீஷில், செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது. இங்கே வர்றது வந்து காசியூஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம், அது மிஞ்சி நீ செஞ்சு நான் என்ன ஆகும்னு காட்டுறது. 20வது அதிகாரம் அதில் தான் முக்கியம், அதுதான் ஸ்பெஷல். இது வரைக்கும் சொன்ன பார்த்து தான் ரிப்பீட் பண்ணுறாரு, ஆனால் ரிப்பீட் பண்ணிவிட்டு எதில் முடிக்கிறாருன்னா அதை செஞ்சால் என்ன ஆகும், கடவுளுடைய அரசாங்கத்தில் என்ன ஆகும் அப்படின்னு காட்டுறார். இதில் பார்த்தீங்கன்னா நாலு விதமான தண்டனை வருது. ஒவ்வொன்றா பார்ப்போமா, ஏன்னா தண்டனைக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குது. முதல் தண்டனை என்ன? 22 வசனத்தில் வருது, 27 வசனத்தில் நேரடியாக வருது. தவறாக ஆராதிக்கும் போது பில்லி சோனியமோ குறி சொல்கிறதோ இல்லை பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் குடும்பத்தை இதை பண்ணுறதோ அப்பா அம்மாவுக்கு சபிக்கிற பிள்ளைகளுக்கோ என்ன சொல்லணும்னு, கல் எறிங்கன்ற, கல் எறிங்க. நம்மெல்லாம் பார்த்துருக்கீங்களா யாராவது கல் எறிகிறது? நீங்கள் பார்த்ததில்லை, ஓகே, பார்க்கலன்னா நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். கொடுமையாக இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லைங்களா. ஒரு பையனையோ பொண்ணையோ அடங்காத பிள்ளையோ தவறாக விக்கிர ஆராதனை செய்கிற ஆளியோ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு வெளியே கூப்பிட்டு போய், நம்ம ஊரில் செம்புள்ளி அந்த புள்ளி குட்டி கழுத மேலே உட்காரச்சு அதெல்லாம் செய்கிறதில்ல. அவங்க அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கையை இப்படி கட்டிடுவாங்க, இந்த கையை இப்படி கட்டிட்டு காலையும் விரித்து இப்படி கட்டிடுவாங்க. ஏன்னா கல் அடி அடிக்கும்போது எதை கையை காலெலாம் காப்பாற்றக்கூடாது இல்லையா, அதனால் எல்லாத்தையும் விரித்து கட்டிட்டு பெரிய பெரிய பாறாங்கல்லுங்க, யாரும் தூக்க முடியும்னு ஷார்ட் புட், நீங்கள் பார்த்துருக்குறீங்களா ஷார்ட் புட், இந்த ஷார்ட் புட்னா எப்படி தூக்கி போடுவாங்க, போடும்போது எவ்வளோ தூரம் போடுதோ அது ஒரு அவங்களுக்கு கிஃப்ட். என் மக கூட பேஜார் பட்டிருந்தாச்சா, நான் ஹைட்டாக இருந்தேன் ஷார்ட் புட் போட்டு நான் வின் பண்ணலையே, அடுத்த வருஷம் நான் எப்படியாவது ஒரு மெடல் வாங்குறேன். அப்போ ஷார்ட் புட் இது என்ன நடக்கும், இந்த முதல்ல இவங்களை அப்படி கட்டிட்டு இவங்க பண்ண குற்றத்துக்கு விரோதமாக சாட்சி கொடுத்த முதல் ஆள் வந்து அது பிள்ளையாக இருந்தால் அந்த பெற்றோர்கள் முதல்ல வந்து கல்லை எடுத்துக்கிட்டு முழு சமுதாயம் கல்லை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. சாதாரண கல் இல்லை, அது ஒரு வகை கல்லும் 2-3 kg இருக்கும். நம்ம நினைக்க சின்ன சின்ன கல் இல்லைங்களா, நாய் விரட்டுற கல் மாதிரி இல்லை, இதெல்லாம் பெரிய பாறாங்கல்ல கரடு முரடான கல்லுகள். அதை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஹேம் பண்ணணும், ஏம் பண்ணி அங்கே கட்டி வச்சிருக்கிற அந்த ஆள் மேலே தூக்கி போடணும். பெஸ்ட் ஷாட்ஸ் எது தெரியுமா, அவன் தலையிலையும் நெஞ்சிலையும் உளுவுறுத்தான் பெஸ்ட் ஷாட் எடுத்து அடிக்கணும். அடி 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 அடின்னு எல்லாரும் மாறி மாறி அடிக்கணும், போய் கல்லை எடுத்துகிட்டு வந்து அடிக்கணும். எது வரைக்கும் அடிக்கணும், அந்த உடம்புல ஒவ்வொரு அங்கமும் வேலை செய்யாத செத்துட்டான்னு உறுதி ஆகிற வரைக்கும் அடிக்கணும். அதுதான் கல் எறிவது. இந்த சமுதாய நீதி இதுதான் முதல் தண்டனை. ஒவ்வொரு பிள்ளையை தாயை சபிக்கிற ஒரு ஒரு பிள்ளைக்கும் இதுதான் நடக்கும், விக்கிர ஆராதனை செய்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதான் நடக்கும். ரெண்டாவது தண்டனை என்ன, 14வது வசனத்தில் வருது. ரெண்டாவது தண்டனை வந்து வேசித்தனத்தினுடைய விச்சையில் வெந்து போய் அளவுக்கு அதிகமாக எல்லை கடந்த இச்சை அவங்களுக்கு போகும்போது உறவுகள் கூட தெரியாமல் விச்சையில் வளர்ந்து எரியும் போது, அப்படித்தானே இந்த உறவுகள்லாம் வருது இன்செஸ்ட் எல்லாம், அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன நீதி தண்டனை, அவங்கள கல்லெறிய முடியாது. இன்னும் கொஞ்சம் தண்டனையை ஜாஸ்தி பண்ணுறாரு, என்ன, அதை செய்தவர்களை வச்சு ஊருக்கு முன்னாடி வச்சு கட்டி எரிச்சிடணும், அவங்கள எரிச்சிடணும், நெருப்பு வச்சு எரிச்சிடணும். பாருங்களேன் நான் 14வது வசனத்தில் வருது, அந்த இச்சையில் அளவுக்கு மீறி போனவர்களுக்கு தங்களுடைய உடம்பையே தீட்டு, ஏன்னா அந்த மதத்தில் கிறிஸ்தவத்துலேயும் நம்ம பார்க்குறோம் உடம்பை எரிக்கக்கூடாது இல்லைங்களா. உடம்பு வந்து ஏன்னா உயிர் தெழுதல்னால உயிர் எலும்பணும், அதனால தான் நம்மெல்லாம் அடக்கம் பண்ணுறோம். அந்த உடம்புக்கு கொடுக்குற கடைசி மரியாதை அது பரிசுத்தமாக உயிரோடு எலும்ப போகுதுன்னு. ஆனால் இந்த மாதிரி பாவங்களில் இவ்வளோ கோரமாக தங்களுடைய உடம்பை தீட்டுப்படுத்திக்கிட்ட அந்த உடம்பை எரிச்சு தான் போடுறோம். அது காட்டுற உடம்புக்கு காட்டுற மிகுந்த கனவீனம், அது போட்டு எரிச்சிடுறது எரிச்சிடும். 3வது தண்டனை, 1வது என்ன, கல்லெறி புரிஞ்சுக்கிட்டீங்க, எரிக்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க, 3வது அறுக்கிறது. பாருங்க 4வது வசனத்தில் என்ன வருது, 5வது வசனம் படிங்களா,
அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிரேகே மோலோகை உபச்சாரமாக்கிய
அறுத்துப்படுறது, சபை நீக்கம் செய்யப்படுறது. 2வது கடவுளுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்திலிருந்து அவங்களை அறுத்துண்டு போறது. அந்த வசனத்தில் என்ன சொல்றாரு, என் முகத்தை அவர்களுக்கு நேர் விரோதமாக நான் மாத்துவேன். இது ஒரு சாபங்க, ஏன்னா சமுதாயத்திலேருந்து இஸ்ரவேல் மக்கத்திலேருந்து சபை நீக்கம் செய்யப்பட்டாச்சு. 2வது கடவுளுடைய உடன்படிக்கைகள் நீக்கப்பட்டு கடவுள் என்ன சொல்கிறார், என் முகத்தை அவர்களுக்கு விரோதம் மாற்றுவேன்னா அந்த பாஷைக்கு என்ன அர்த்தம்னா, சொல்லி முடியாத குஷ்டரோகமோ குஷ்டரோகம் போல பயங்கரமான வியாதி அவர்களுக்கு வரும். பராமரிப்பில் பயங்கரமான வியாதி வரும் அவங்களுக்கு, சபை நீக்கம் செய்து அதுவும் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா கடவுளுடைய பிள்ளைகளாக நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, அதெல்லாம் சாபம் நம்ம நினைக்கக்கூடாது இல்லைங்களா? அது சில நேரங்களில் எல்லாருக்கும் வரும், எனக்கும் இப்போல்லாம் உடம்பெல்லாம் ஒரு ஒன்று ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் சாபம் நம்ம நினைக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் நடக்கும் அது. ஆனால் சபை நீக்கம் செய்யப்பட்டு உடன்படிக்கையிலிருந்து நீக்கப்பட்டதுனால ஒரு தண்டனை வருது பாருங்களேன். இந்த தண்டனை குஷ்டரோகம், அந்த காலத்தில் இந்த மாதிரி குஷ்டரோகம் தான் முக்கியமாக வரும். அந்த தண்டனை எனக்கு ஆண்டவருடைய தண்டனையாக வந்திருக்குதுன்னு ஒரு கொடுமை இருக்கே, அது தாங்கவே முடியாது. அவ்வளோதான் உடம்பு சரியில்லாங்க, ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் இந்த உலகத்தை நம்ம தாங்கிக்கலாம். ஆனால் சாபத்தின் விளைவாக கடவுள் என்னை சபிச்சு தள்ளி வச்சுட்டாரு, அவர் உடன்படிக்கலை, எனக்கு பங்கு இல்லை, அதனால எனக்கு இந்த சாபம் வந்திருக்குன்றது இருக்கே கொடுமை, கொடுமை. இதுதான் யூதாசுடைய நிலைமை. அவன் உணர்ந்தான் இல்லைங்களா? மா மனசாட்சி நரகத்தினுடைய கோரத்தை உணர்ந்து அவனால் தாங்க முடியாமல் போச்சே, மனசாட்சி குத்துது அவனுக்கு. இதுக்குதானே நான் பண்ண பாவத்துக்கு இப்படி வந்திருக்குதுன்னு அதுதான் அறுப்புண்டு போகிறது. அறுப்புண்டு போகிற தண்டனை இருக்கே, யூதாஸ்க்கு சொன்ன மாதிரி அதை வாங்குறவங்களே பிறவாமல் இருந்தாலே நலமாக இருக்கவங்க, அது பயங்கரமான தண்டனை. இதான் மூணாவது தண்டனை. என்னென்ன தண்டனை பார்க்குறோம்? கல் எறியிறது, எரிக்கிறது, அறுக்கிறது, கடைசியாக ஒரு தண்டனை வருது, சபிக்கிறது. அந்த காலத்தில் சபம் வந்து இந்த மாதிரி இன்செஸ்டுவஸ் ரிலேஷன்ஷிப், தவறான உறவுகளை வைக்கும்போது ஒரு தண்டனை அவங்களுக்கு வருகிற ஒரு தண்டனை. அந்த காலத்தில் ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வம்ச வரலாறு இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அது இல்லாமல் போகிறது ஒரு கடவுளுடைய சாபமாக பார்த்தாங்க இல்லைங்களா? ஆகவே இது நாலு காரியங்கள், ஸ்டோனிங், பேர்னிங், கட்டிங் ஆஃப் அண்ட் கர்ஸ்ட். ஸ்டோனிங், கல்லெறியது, எரியப்படுறது, அறுக்கப்படுறது, சபிக்கப்படுறது, இது நாலு தண்டனைகள் நம்ம பார்க்குறோம். பயங்கரமான தண்டனைகள். என்னங்க பாஸ்டர் இதெல்லாம் நம்ம என்ன காட்டு மிராண்டியான கூட்டமா இவங்க, இதெல்லாம் ஒரு தண்டனைன்னு கொடுத்துருக்கிறாரே ஆண்டவர், எவ்வளோ கொடுமை. எனக்குன்னு மனித உரிமை இல்லையா, நான் ஹியூமன் ரைட்ஸ் கிட்ட போவாங்க இப்போல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹியூமன் ரைட்ஸ் கிட்ட போவேன், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதே, இது கொடுமையாக இருக்கிறது அப்படின்னா ஏன் இந்த தண்டனை ஆண்டவர் கொடுத்தாருன்னு படிப்போம். ஓகே, இந்த முழு அதிகாரத்தை ஒரு கண்ணோட்டமாக பார்த்தோம். இந்த முழு அதிகாரத்தில் வலியுறுத்தப்படுறது என்ன? அங்கே இருக்கிற நாலு தண்டனைகள், கற்பனை உடைக்கும் போது வருகிற தண்டனைகள். இந்த அதிகாரத்தில் ஏன் இந்த தண்டனைகள், இந்த தண்டனையுடைய நோக்கம் என்ன பாருங்களேன். நமக்கு எல்லாம் தவறான கடவுளை பற்றி எண்ணம் வந்து நம்மளை ரொம்ப கெடுத்து வச்சுருக்குது. கடவுளை பற்றி ஒரு கண்ணில் ஒரு காரியத்தை தான் பார்க்கறது, இன்னொரு கண்ணில் பார்க்காதபடிக்கு நம்ம பாவம் நமக்கு செய்து, கள்ளபோதகம் நமக்கு செய்து. என்ன யாத்ராமத்தில் கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் போது மோசேக்கு தன்னை சொன்னார், நான் தான் கர்த்தர், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். அதோடு அவர் விட்டாரா? பாவங்களை மன்னிக்கிறவர், அக்கிரமங்களை மன்னித்து என்னுடைய இரக்கத்தை ஆயிரம் வருஷங்கள் காட்டுகிற தேவன், அவ்வளோதானா முடிஞ்சா? அதெல்லாம் அதை ஒண்டி தான் நம்ம கண்ணில் பார்க்குறோம், நல்லவர் இரக்கமானவர்னு. ஆனால் இன்னொரு கண்ணில் நம்ம பார்க்குற விட்டுறது என்ன தெரியுமா? குற்றவாளியை தண்டிக்காமல் நான் உடவே மாட்டேன், உடவே மாட்டேன், என் பாவத்தை என் கற்பனையை மீறி உடைக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்காம உடவே மாட்டேன்றாரு சொல்கிறாரு. அதுதான் அதே வசனத்தில் தான், நீங்கள் படித்து பாருங்களேன். யாத்ராமன் வசனம் நோட் பண்ண மறந்துட்டேன், நீங்கள் யாராவது எடுத்தால் பாருங்கள். 34வது அதிகாரத்தில் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன், அதே நேரத்தில் நான் குற்றவாளிகளை தண்டிக்காமல் விடமாட்டேன். எப்படி தண்டிப்பேன்? அந்த பெற்றோர்களை மூன்றாம் நாலாம் தலைமுறை வரைக்கும் நான் தண்டிப்பேன். அது கடவுளுடைய அழகான கேரக்டருடைய குணாதிசயம். அவர் அன்பை வண்டி பார்க்குறோம், இறக்கம் பார்க்குறோம், அப்படியே ஆக மகிழ்கிறோம். ஆனால் அவருடைய நீதியை பார்த்தா நமக்கு ஏன் கோவம் வருது? நீதியை பார்த்தா அசிங்கமாக நமக்கு ஏன் தெரியுது? கொடுமையாக ஏன் தெரியுது? இதே கடவுள் தான் அன்பான கடவுள் தான். அவர் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சில பேரை நல்லா புரிஞ்சிக்காத போது அவங்கக்கிட்ட போய் தப்பாக நடந்துக்குவோம் இல்லைங்களா? ரொம்ப அன்பானவர் அப்படின்னு திடீர்னு அவர் கோவத்தை பார்த்தா அவர் ரொம்ப கெட்ட வருங்க அப்படின்னு சொல்கிறதா இல்லை, அவர் கேரக்டர் சொல்லியிருக்கிறாரு. எடு இருக்குங்களா, படிங்க. எந்த வசனம்?
கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன், ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தையும் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார்.
பாருங்களேன், இதே தானே சொல்றாரு. குற்றவாளிகளை என்ன சொல்லுது? குற்றமற்றவர்களா விட மாட்டேன், என் பிரமாணத்தை உடைக்கா உனக்கு விலை வராம இருக்காது. நான் குற்றவாளிகளை விடவே மாட்டேன், மூன்றாம் நாலரா தலைமுறை வரைக்கும் தண்டிக்கிற தேவன். அந்த தண்டனை பாருங்களேன், எனக்கு உடனே வரலன்ற நீ இன்னும் வாழ போற இல்ல, மூன்றாம் நாலரா தலைமுறை வரைக்கும் அவருக்கு டைம் இருக்குது. உன் வாழ்த்த இன்னும் வளரணும், வயசாகணும், அதெல்லாம் இருக்குது. எப்போ தண்டிப்பாரு அவர், வருது உனக்கு, வராம விட மாட்டேன் நான். என் பிரமாணத்தை உடச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கு தண்டனை வராமல் இருக்காது. அது அவருடைய குணத்தில் ஒரு பாகங்க. நம்ம அதை ஒண்டி விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்லாமல் அவர்கிட்ட, ஆண்டவரே ரொம்ப அன்பானவளாக இருங்க, கோவம் ஒண்டி படாதீங்க, நீங்கள் தயவுசெய்து நீதி ஒண்டி விட்டுருங்கன்னு சொல்லாமா? நோ, அது அவருடைய பாகம். அதுக்கு அதுக்கு அதனோட விளைவாகத்தான் இந்த தண்டனைகள், நாலு தண்டனைகள். கல்லெறிவது SBCC நான் போட்டிருக்கிறேன், ஸ்டோனிங், பேர்னிங், அப்புறம் என்ன வருது, கட்டிங் அண்ட் கர்சிங். SBCC ஸ்டேட் பேங்க் ஆஃப் கனடாவில் ஏதோ போட்டுக்கலாம். SBCC, ஸ்டோனிங், பேர்னிங், கட்டிங் அண்ட் கர்சிங், அவர் கொடுக்குற தண்டனை பாருங்களேன். SBCC ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இது பாருங்களேன், எதுக்கு இந்த தண்டனைங்க? ஏங்க SBCC, ஸ்டோனிங், பேர்னிங், கட்டிங், கர்சிங் எதுக்காண்டு வரை பண்ணுறீங்க? அதனோட நோக்கம் என்ன தெரியுமா? மூணு நோக்கம். ஒன்று, நியாயப்பிரமாணத்தை உடைத்தால் இந்த வாழ்க்கையில் நமக்கு வருகிற விளைவுகளை காட்ட வேண்டும் என்பதற்காக. ரெண்டாவது, நரகத்தினுடைய ஒரு சாம்பிளை காட்டுவதற்காக. மூணாவது, நம்ம பாவத்திலேருந்து நம்மளை கட்டுப்படுத்துவதற்காக. இதுதான் அவருடைய நோக்கம், இந்த தண்டனை. யோசிச்சு பாருங்களேன், அந்த நோக்கங்களை பார்ப்போமே. ஏன் முதல் பலகையிலேருந்து எடுத்தால் ஒவ்வொரு பலகையும் உடைக்கும் போது நமக்கு தண்டனை வருங்க? தேவனை ஆராதிக்கணும், தேவனை அன்றி வேற இடம் கொடுக்கக்கூடாது, அவர் நாமத்தை வீணில் வணங்கக்கூடாது, இதெல்லாம் சொல்கிற. அது வணங்கி ஒருவேளை அது முதல் பலகை நம்ம உடைக்கிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கும். பாருங்களேன், தெரியுமா, நீங்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை வீணில் வணங்குறது இல்லை, நீங்கள் உங்கள் இருதயத்தில் விக்கிரம் இல்லைன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அந்த வசனத்தில் வருது, யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதன்றார். கண் சிமிட்டு பார்த்தாங்கன்னு நினைக்காதன்றார். எனக்கு தெரியும், என்ன வந்து தப்பாக ஆராதிச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு தெரியும். உங்க இதயத்தில் விக்கிரத்தை வச்சு என்னை ஆராதிச்சுன்னா எனக்கு தெரியும், நான் சும்மா அதை விட மாட்டேன்றார். அது உனக்கு என்ன அன்றி உன் குடும்பமோ புருஷனோ வேலையோ பணமோ உன் கனவோ எல்லாம் பெருசாக முக்கியமாக போச்சுன்னா அதுக்கு நீ அடிமை ஆறுது மாத்திரம் இல்லை, அதையே அந்த விக்கிரத்தையும் உன் வாழ்க்கையில் கசப்பாக நான் மாற்றி விடுறேன்றார். யோசிச்சுப்பாங்களா, நமக்கு ஏன் வாழ்க்கையில் சிலதெல்லாம் ரொம்ப நம்ம முக்கியமாக நினைக்கிறதுலாம் நமக்கு விரோதமாக கசப்பாக மாறிடுறது? காரணம் என்ன தெரியுமா? அதை தான் நம்ம கடவுளாக பண்ணிடுறோம். நம்ம பிள்ளைகள் கடவுளாக மாறலாம், அதையே நம்ம கசப்பாக மாற்றி விடுறார். யோசிச்சு பாருங்களேன், எதை நம்ம முக்கிய வேலையை நம்ம கடவுளாக மாற்றிடலாம், அதுவே நம்ம கசப்பாக மாற்றி விட்டுறார். எதை நமக்கு வாழ்க்கையில் தான் விளைவுகள் வரும். வாழ்க்கையில் கடவுளோட முக்கியத்தை நீ எது கொடுக்குறியோ அது உனக்கு கசப்பாக மாறத்தான் செய்யும். அது விளைவுகள் இந்த வாழ்க்கையில் வந்தே வரும். அவர் நாமத்தை வீணில் வழங்கும் போது, பக்தி இல்லாம ஓய்வுனால உடைக்கும் போது, ஸ்ட்ரெஸ் ஆகி பேர்ன் அவுட் ஆகி உடம்பு கெடாமல் விளைவுகள் வராமல் இருக்காது. தகப்பன் தாயை கனம் பண்ணாமல் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, வாழ்க்கை ஒழுங்காகவே இருக்காது. கோபத்தை இல்லை, கோபத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க, கொலகாரம் இதுதான் சாவடிச்சிடலாமான்னு இருக்குது அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது? அந்த கொலகார இதயத்தினுடைய விளைவுகள் குடும்பத்தில் எல்லாமே இருக்காது. கசப்பான பேச்சுகள், கசப்பான காரியங்கள், கசப்பான கொலகார வார்த்தைகள் இல்லாமல் இருக்காது. பிள்ளைகள் குடும்பம் அழியறதுக்கு வர்றது இல்லையா? விபச்சார குடும்பத்தை அழிக்கும், பிள்ளைகளை அழிக்கும், பொருளாசை நம்மளை அழிக்காத இருக்காது. ஒவ்வொரு பிரமாணமும் அதுதாங்க வாழ்க்கையினுடைய விளைவு. சாஸ்திரம் கிஸ்திரம்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, உங்கள் எதிர்காலத்தை ஒவ்வொரு பிரமாணத்தை பாருங்க. அந்த பிரமாணத்துக்கு நீங்கள் எப்படி பதில் கொடுக்க போறீங்க அதை பொறுத்து தான் வாழ்க்கை இருக்க போகுது. அதனோட விளைவு தான் வாழ்க்கை, அப்படிதான் அவர் சொல்றார். அதை புரிஞ்சுக்கணும், அதுக்காகத்தான் இல்லைங்களா. அவர் பொருளாசை இருக்குதுன்னா அந்த பொருளாசை இருக்கிறவனுக்கு வாழ்க்கை விளைவு என்ன வரும்? எப்போ பாரு டிப்ரெஷன் தான் இருக்கும். பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், பொருளாசை உள்ள இருதயத்துக்கு திருப்தி இருக்காது, பொருளாசை உள்ள இருதயத்துக்கு நன்றி இருக்காது, பொருளாசை உள்ள இருதயத்துக்கு எப்போ பாரு பொறாமை, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, கசப்பு, ஏன்னா சில நேரங்களில் ரொம்ப நம்மளை அழிக்கிற விதத்தில் ரிஸ்கெல்லாம் எடுக்கிற அளவுக்கு போகிறவங்க ஏன் அப்படி போகிறாங்க? வெறி பிடிச்ச மாதிரி வேணா வேணா அது போ இல்லை போயிடுவாங்க. பொருளாசை இருக்கிற இருதயத்துக்கு அப்படி தான் இருக்கும். அதனால தான் விளைவுகள் வாழ்க்கைகள் கெடுறது, பயங்கரமாக போகிறது. அது விளைவுகள் இதெல்லாம் தான். இதெல்லாம் எதுக்குங்க நம்ம இப்படி இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில்? இங்கே ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க, இந்த பொன்னான கற்பனைகளை உடைச்சதுனுடைய விளைவு தான் நம்ம வாழ்க்கை. அதை உணர்த்தணும். இந்த வாழ்க்கையில் விளைவுகள் உண்டு, கற்பனை உடைச்சா வாழ்க்கையில் விளைவுகள் உண்டு. ரெண்டாவதாக, எஸ்பிசி ஏங்க ஏங்க கல்லறிகிறார், ஏங்க எரிக்கிறார், ஏங்க அறுக்கிறாரு, ஏங்க சபிக்கிறாரு, ஏன் இதெல்லாம் நரகத்தினுடைய ஒரு மங்கலான படம். நரகம் என்னங்க? இதான நரகம். தேவனுடைய நீதி வந்து என்ன? தேவனுடைய நீதி இடைவிடாமல் அங்கேயாவது செத்துருவோம் கல்லெறியும் போது. தேவனுடைய நீதி கல்லா நரகத்தில் எரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இதில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் ட்ரெயின் நம்ம மேலே ஓடுற மாதிரி இருக்கும். நரகம் தான், ட்ரெயின் ஓடிட்டே இருக்கும் நம்ம மேலே. அந்த வழி எடுக்கும் சித்திரவர். தேவனுடைய நீதியுடைய கல்லெறி கல்லெறி கல் ஒவ்வொரு பாவத்துக்கும் கல்லெறி உழுவாதான் உழுவோம். ஒவ்வொரு பாவத்துக்கும் கல்லெறி. தேவனுடைய உக்கிர கோபாக்கினியுடைய அக்கினி, அவியாத அக்கினி அங்கே இருக்கும். தேவனால் முற்றிலுமாக தேவனுடைய இறக்கமோ தயவோ எல்லாத்தையும் அறுப்புண்டு அவருடைய உடன்படிக்கை வெளியே போயிடுவோம். அவரால் சபிக்கப்பட்டு போவோம். இந்த நாலு தானுங்க நரகம். நரகத்தினுடைய படம் இங்கே வருதே. கல் எரியிறது, எரிக்கிறது, அறுக்கப்படுறது, சபிக்கப்படுறது தான் நரகம். அதனோட படம் ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்தினுடைய வேதனையை படமாக இங்கே காட்டுறாரு. இங்கே செத்து போயிடுறாங்க மனுஷருங்க, ஆனால் நரகத்தில் அப்படி நாகாதே பாருங்களேன். ஏன்னா நம்ம இதை பார்த்து நம்ம படிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே மனிதர்களாக, நமக்குன்னு சொந்த பாவம் இருக்குது. அந்த பாவத்தை உடைக்கும்போது சில பேருக்கு பொருளாசை இருக்கலாம், சில பேருக்கு போனோகிராஃபி இருக்கலாம், சில பேருக்கு அது இதுன்னு இருக்கலாம். அதில் நம்ம தொடர்ந்து போகும்போது உடனே பரலோகத்திலேருந்து அக்கினி வந்து என்னை எரிக்கலையே, நான் தொடர்ந்து அந்த பாவத்தில் தானே போகிறேன், ஆண்டவர் இறக்கமாக தானே இருக்கிறாரு, மன்னிச்சுக்கிட்டு தானே இருக்கிறார், நம்ம தொடர்ந்து போயிட்டலாம். ஆனால் பராமரிப்பை ரொம்ப தவறாக இடம் போட்டுக்கிட்டு போகிறீங்க. அந்த பாவம் உங்களை ரொம்ப குருடாக்கிட்டு போகுதே. அங்கே காட்டுறாரு அதனோட விளைவுகள் வராமல் இருக்காதப்பா, வராமல் இருக்காது. பயங்கரமான விளைவுகள் இந்த வாழ்க்கையில் வரும். அதை செஞ்ச ஒவ்வொரு பாவமும் கணக்கில் வைத்து அதுக்கு கல்லெறியும் நெருப்பு எரியும். இந்த ஒவ்வொரு இச்சைக்கும், ஒவ்வொரு பெண்ணை பார்த்து இச்சத்துக்கும் நெருப்பு வரும், அறுப்பு வரும், சாபம் வரும். அவர் விடாமல் விடவே மாட்டார். பாருங்களேன், பராமரிப்பின் தேவனுடைய பொறுமையின் ஐஸ்வர்யத்தை ரோமரில் போட்டிருக்கிற மாதிரி நீ தவறா என்னாது, அவர் பொறுமையாக இருக்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கு இருதய கடினத்திற்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்ன பண்ணுறன்றாரு, கோபாக்கினியை. நான் ஒவ்வொரு பாவம் செய்யும்போது என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு கல்லாக நம்ம சேர்க்குறோம் அடிக்கிறதுக்கு, நெருப்பை அதிகப்படுத்துகிறோம், ஜாஸ்தி பண்ணுங்க நெருப்புன்னு பண்ணுறோம், நம்மளை ஆண்டவர் அறுத்து விடுறதுக்கு அதிகம் பண்ணுறோம், அவர் நம்மளை சபிக்கிறதுக்கு அதிகம் பண்ணிட்டு போகிறோம். அதுதான் பாவம், ஒவ்வொன்றும் கடினத்தை பண்ணிட்டு போகிறோம். மூணாவதாக ஏங்க இதெல்லாம் காட்டுறாரு, ஐயோ நீ நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக காட்டுறாரு. இயேசு சொல்லலையா, உன் கை உனக்கு பாவம் செய்ய தூண்டுச்சுன்னா என்ன பண்ணணும், அதுக்கு ஆயின்மெண்ட் போட்டு வச்சுக்கவையா, இல்லை லோஷன்லாம் போட்டு நல்லா வச்சுக்க, இல்லை அறுத்து போடு, அறுத்து போடு, அது அங்கேத்தான் கொண்டு போவோம்னு. இதெல்லாம் கிடைக்கும் உனக்கு, கல்லறி கிடைக்கும், எரி எரிச்சல் கிடைக்கும், நெருப்பு வரும், சாபம் வரும். நமக்கு ஒரு நிரூபித்த ஒரு ப்ரூவன் ஃபேக்ட் என்னன்னா, மனுஷருங்க வந்து பாவத்தில் அவங்கள கட்டுப்படுத்துறது வந்து, பாவம் செஞ்சால் அவங்களுக்கு வாழ்க்கையில் அழிவு வரோன்றது வந்து, எதிர்காலத்தில் வரும் அப்படின்றது வந்து அவங்கள அவ்வளோ பாவத்தை கட்டுப்படுத்துறது. பாருங்களேன், குடித்தா உடம்பு கெடும், இப்போது சிகரெட்லாம் குடித்தா ரொம்ப கேன்சர் அது இதெல்லாம் வரோன்றது. எத்தனை பேர் குடிக்காமல் இருக்கிறாங்க, ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கட்டுப்படுத்தாது. சில நேரங்களில் அந்த நேரத்தில் தண்டனை காமிச்சா தான் அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்தந்த நேரத்தில் தண்டனை கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும். அதனோட விளைவாகத்தான் காட்டுறார் அவர். ஏன்னா மனிதர்களுடைய எடிக்ஷன்ஸ் ரொம்ப பயங்கரம், அந்த எடிக்ஷன்ஸ்லேருந்து அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்களேன், உபாகமத்தில் அதை நான் சொன்ன மாதிரி அந்த பசங்களுக்கு, அந்த பையனுக்கு அந்தந்த நேரத்தில் ஒரு சமுதாயத்தில் அந்த அடங்காத பிள்ளைக்கு எடுத்துகிட்டு போய் அந்த பிள்ளைய உடனே தண்டனை காமிக்கும்போது என்ன ஆகுது, மற்றதுங்கள்லாம் பயப்படும், மற்றவர்கள் கேட்டு பயப்படுவார்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மனு பயப்படுவார்கள். ஓகே, என்னங்க பார்த்தோம், இந்த அதிகாரத்தில் ஒரு கண்ணோட்டத்தை பார்த்தோம், இந்த அதிகாரத்தில் கொடுத்துருக்கிற தண்டனைகளை பார்த்தோம். இந்த அதிகாரத்தின் தண்டனைகளுடைய நோக்கம் என்ன, மூணு நோக்கங்கள். என்ன நோக்கம்? ஒன்று, இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு பாவத்துக்கும் விளைவுகள் வரும். ரெண்டாவது, நரகத்தினுடைய சாம்பிள் இது. மூணாவது, அதில் அந்த பாவத்துலேருந்து நம்ம மீளணும், நம்மளை கட்டுப்படுத்திக்கணும்னு ஆண்டவர் இதை கொடுத்துருக்கிறார், இதை காமிச்சிருக்கிறார் ஒரு சாம்பிளாக. இப்போது நம்ம புதிய ஏற்பாடுக்கு வந்திருக்கிறோம், நமக்கு என்னங்க பயன்? சபையாக பயன், தனிப்பட்ட குடும்பமாக பயனை நம்ம பார்ப்போம். சபையாக என்ன பயன்? நம்ம சர்ச்சில் வந்து நம்ம ஒரு தியோரக்ரட்டிக் கவர்மெண்ட் இல்லை தான். அதனால் இதை படிச்சுட்டு வந்து நாளைக்கு பாஸ்டர் எங்கள் பசங்க கேட்குறதே இல்லை, இதையெல்லாம் நான் சபையில் அறிக்கைக்கிறது, எல்லாரும் கல் எடுத்துக்கிட்டு அவங்க மேலே அடிக்கவுமா அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. ஏன்? வி ஆர் நாட் இன் த தியோக்ரட்டிக் கவர்மெண்ட், இல்லைங்களா? பப்ளிக்காக தேவனுடைய மக்களாக ஆக்ஷன் எடுத்து நம்ம தண்டனை இப்போ கொடுக்க முடியாது தான். ஏன்னா ஜஸ்டிஸ் வந்து நம்ம, ஆனால் சபையாக நம்ம என்ன செய்யணும்? பப்ளிக்காக தேவனுடைய ஜனங்களாக நம்ம பாவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் சும்மாவே இருக்கலாமா? ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அதான் கேட்கணும். வேதம் என்ன சொல்லுது? தண்டனைகள் உடனடியாக வராத போது பாவம் செய்வதற்கு மனிதர்களுக்கு இன்னும் அதிகமாக தைரியம் வருது, இல்லைங்களா? அதிகமாக மனிதர்கள் தைரியப்படுறாங்க. அந்த மாதிரி சபை மெம்பர்ஸாக இருக்கிற முக்கியமாக சபையில் வெளிரங்கமாக பாவம் செய்கிறவங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே நம்ம சும்மா இருந்தோம்னா மற்றவர்கள் பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்களுக்கும் துணிச்சல் வராது. செய்யணும்னு கொஞ்சம் புளித்தமாக மற்றது எல்லாத்தையும் புளிப்பாக்கும்னு ஆண்டவர் சொல்ல, இயேசுடைய சபைன்னு பார்க்குறோமே, அவருடைய முழுமைன்னு பார்க்குறோமே, மெம்பர்ஸில் பகிரங்கமாக பாவம் தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம்? அதை நம்ம பழைய பாடல் இல்லைங்க, பழைய பாடல் தான் கல் எடுத்துருக்கலாம், இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுறலாமா? அப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைங்க ஆண்டவர் சொல்லலை. ரொம்ப மெம்பர்ஸாக இருக்கிறவர்களுக்கு நம்ம பப்ளிக்காக அப்படி தெரியும் போது ஒரு பாஸ்டரோ ஒரு டீக்கனோ இல்லை ஒரு மெம்பராக கடமை ஆண்டவர் சொல்லலையா? புதிய ஏற்பாடில் தானே சபைக்கு சொல்லியிருக்கிறாரு. முதல்ல அதை சரி பண்ண பார்க்குற ஒவ்வொருத்தருடைய கடமை இருக்குது. நீ உன் சகோதரனை பாவத்தில் பார்த்தீன்னா நீ போய் அவனுக்கு சொல்லணும். அவனுக்கு இல்லைன்னா கல்லெறி வரும், இல்லைனா பயங்கர விளைவுகள் வரும். நாளைக்கு அவன் போய் குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு வியாபாரத்தை அழிச்சுக்கிட்டு உக்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் சொல்லவானா? நம்ம சொல்லணுமே. அதான சொல்கிறார், நீ போய் சொல்லு. ஏன்னா பாஸ்டர்ஸு டீக்கன் ரொம்ப விசேஷமாக நீங்கள் எங்களை என்ன எதிர்பார்க்கணும்? எப்போ பார் அன்பாகவே பேசிகிட்ருக்கணும், நல்லதாகவே பேசிகிட்ருக்கணும், ஆறுதலாகவே பேசிகிட்ருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தால் அந்த பாஸ்டருக்கு வந்து ரொம்ப இன்பமாக நான் என்னை பொறுத்த அளவுக்கு அன்பாக பேசிகிட்டு இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடினமாக பேசணும்னா என்னையே உடச்சிக்கிற மாதிரி ஆகும், என்னையே உடச்சிக்கிட்டு தான் நான் பேசணும். ஆனால் சில நேரங்களில் பேசிடுவேன், பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அது பேசும்போது நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு நம்ம ஏற்றுக்கொள்கிற மனசு உங்களுக்கு இருக்கா? நம்ம அழிஞ்சு போகக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்கன்னு இருக்கா, இல்லைங்களா? அதனால தான் பாஸ்டருடைய கடமை, டீக்கனுடைய வேலை ரொம்ப கஷ்டமான வேலைங்க. ஊழியத்தில் சில நேரங்களில் கடிந்து புத்தி சொல்லணும், திருத்தணும், கடிந்து கொள்ளணும். ஏன் சில நேரத்தில் மெம்பர்ஷிப்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணணும், சில நேரத்தில் சபை நீக்கமே செய்யணும். அதெல்லாம் சந்தோஷமாக செய்கிறோம், ரொம்ப கஷ்டம். ஏன் நம்ம அதிகாரத்தை செய்கிறதுக்கு இல்லை? அதுதான் நம்மளுடைய வேலை. பாஸ்டர்ஸாக டீக்கன்ஸாக அவங்க தப்புங்களை எடுத்து காட்டணும். அதில் இல்லைங்க எனக்கு கோபம் வந்துருச்சு, அவர் எப்படி அங்கே பேசலாம், நான் எப்படி பேசலான்னு கோவப்படுறதுக்கு வழியே இல்லைங்க. ஒரு மனிதன் வந்து சொன்னான், அப்பா இந்த சர்ச்சில் இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன், ஏன் தெரியுமா? எனக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ பாவம் இருக்குது, எவ்வளோ நான் தவறாக போயிடலாம், ஆனால் என்ன நான் எவ்வளோ நரகத்தின் பாதையில் நான் போகாதபடிக்கு இப்படியே ரெண்டு கையை வச்சு நிற்கிறவர் யார் தெரியுமா? எங்கள் பாஸ்டர் தான். என்னை விடவே மாட்டேன், நரகத்துக்கு நான் போகிறேன்னா என் காதை பிடிச்சிட்டாவது, காலை இழுத்துட்டாவது பரலோக பாதைக்கு என்னை இழுத்துட்டு வந்து விடுவார். அவர் காதை பிடிச்சிட்டாவது இழுத்துட்டு வருவார். அப்படிப்பட்ட பாஸ்டர் எனக்கு இருக்கிறாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அது ஆசீர்வாதம் இல்லை? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நமக்கு தேவைங்க அப்படி ஒரு ஒழுங்கு, அப்படி ஒரு ஒழுங்கு தேவை. அந்த மாதிரி நம்ம ஒரு சமுதாயமாக யோசிச்சு பாருங்களேன். குடும்பத்தில் நமக்கு ஒழுங்கு நம்ம இருக்கோமா? ஒரு ஒய்ஃபு, ஒரு ஒய்ஃபில் புருஷருங்களா காட்டு மிராண்டிங்க, வெளியில் காட்டு மிராண்டிங்க. நான் ஒரு அம்மாவுக்கு சொன்னேன், உலகத்திலேயே சிறந்த புருஷர்களை ஏற்படுத்துகிற சபை எங்கள் சபை அப்படின்னு. நான் சிறந்த புருஷர்களை ஏற்படணும் அப்படின்னு அதை நோக்கி போகிறேன். ஒரு வீட்டில் ஒரு புருஷன் வந்து எப்போ பாரு மொபைலை பார்த்துக்கிட்டு இல்லை குடிச்சிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்குவோம், இல்லை போனோகிராஃபி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்குவோம். உயிர் கடமைகளை அவன் செய்கிறதில்ல, என்ன பண்ணுறது? அந்த ஒய்ஃபுடைய பாரம் என்ன? அது யாருக்கு போய் சொல்லும்? என்ன பண்ணுறது? நம்ம ஒரு ஒழுங்கை வைக்கணும். இன்னொரு வாட்டி நீ அந்த தப்பை செஞ்சினா, இன்னொரு வாட்டி அந்த பாட்டிலை தொட்டினா, நான் சபையில் போய் சொல்லுவேன், பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன் உடன், இல்லைங்களா? அது இல்லை இல்லை அது சொல்லும் போது அது சொல்கிற இது இருக்கணும். நான் சபையில் போய் சொல்லுவேன், இது திருத்தணும், இதை உனக்கு சரி பண்ணணும். இல்லை நான் இது பண்ணிக்கிட்டே போனால் உன என்ன நரகத்தில் தள்ளுற மாதிரி நான் ஆயிடுவேனே அப்படின்ற ஒழுங்கு நமக்கு இருக்கணும் இல்லையா? சபையாக சபை வரலாறுல பார்க்குறோம், வீட்டில் குடும்ப ஜபம் நடத்தலைனாலே ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுவாங்க, போய் சபையில் நான் சொல்ல போகிறேன் இதை, இந்த வீட்டில் குடும்ப ஜபமே நடக்கிறதில்ல. அது ஒழுங்காக கொண்டு வரமே, சபை தலைவராக நீங்கள் இருந்து நடத்தணுமே, இது நடக்கிறதே இல்லை. இந்த வீட்டில் குடும்ப ஜபம், நான் சபையில் போய் பாஸ்டருக்கு சொல்லுவேன். ஒரு இதெல்லாம் பார்த்தா ஒரு கல்டிக் குரூப்மாக நம்ம நினைக்கக்கூடாது. ஏன் ஒருத்தர் ஒருத்தரை நம்ம சகோதரன் காவலாலியாக நம்ம ஒருத்தர் ஒருத்தரை காக்கணுங்க. நான் ஏன் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வேலையை இப்போ ஆஃபீஸ்க்கு டெய்லி போகிறேன், அதெல்லாம் விட்டுட்டு ஓடி போய் பார்த்துட்டு வரேன், யாரையோ குடும்பத்தை அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன், ஏன் போய் பார்த்துட்டு வரேன் எதுக்கு? ஏன்னா பார்க்கலன்னா வேறு வேலை இல்லையா? ஐயோ எப்படி இருக்கிறாங்களோ என்ன இருக்கிறாங்களோன்னு பார்க்க வேண்டிய கடமை இருக்கே, அழைப்பு இருக்கே, அதை விட முடியுமா? சில நேரங்களில் சபையாக பாவத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்கள சபை மக்களாக சில நேரத்தில் கோல் எடுத்து அடிக்க வேண்டியது தான். என்ன கோல்? கடிந்து கொள்ளுதல், பப்ளிக்காக கடிந்து கொள்ளணும். அது நம்ம செய்கிறதா இல்லை இல்லைங்களா? பப்ளிக்காக திட்டுறது, பப்ளிக்காக ஏதோ இந்த சகோதரன் பேரை சொல்லி இவர் எவ்வளோ சொன்னாலும் திருந்தாமல் இருக்கிறாரு, சபையின் மூலமாக எல்லார் மூலமாக அவரை கடிந்து கொள்ளுகிறோம். நம்ம செய்கிறதே இல்லை, நம்ம ஆரம்பிக்கணும். அது மாதிரி ஒழுங்கினம் பார்க்கும்போது அவங்க பேரை சொல்லி அவங்கள கடிந்து கொள்ளணும், அது ஒரு கோல். ரெண்டாவது, இல்லை அவங்க தொடர்ந்து அப்படி செய்கிறாங்கன்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து கல் எறிகிற மாதிரி கல் எடுத்துக்க வேண்டியதில்லை. எல்லாரும் பேனாவை எடுத்து இந்த மெம்பர் திருந்தாத இருக்கிறாரு, இவர் பயங்கரமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சைன் பண்ணி அவங்கள சபை நீக்கம் செய்கிறதுக்கு ஒரு லெட்டரை சைன் பண்ணணும் நம்ம. ஏன் அட்லீஸ்ட் அப்பையாவது திருந்தி அவங்க ஆண்டவருக்குள்ளே வரணுன்றதுக்காக திருத்தறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்கே, அது ரொம்ப நல்லது. பாவத்திலேருந்து நம்மளை காப்பாற்ற யோசிச்சு பாருங்கள். வெளியில் பாவம், உள்ளுக்குள்ளே பாவம், தொடர்ந்து பாவ அடிக்ஷன் இருக்குது அப்படிலாம், அதிலெல்லாம் நம்ம பிழைக்கணும்னா அப்படிப்பட்ட ஒழுங்கும் பயமும் சபையில் இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும். அதுக்கு தான் இதெல்லாம் கொடுத்துருக்கிறார். ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, நம்ம சுதந்திரமாக இருக்கணும்னா நாளைக்கு தலை மேலே கையை வச்சுக்கிட்டு ஒன்றும் அது போச்சு இது போச்சு குடும்பம் போச்சுன்னு உட்காந்துட்டு அப்போ போய் ஒப்பாரி வைக்க, அதுக்கு போக ஜெபம் பண்ணுறது போய் குறி சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு முன்னாடியே ஒழுங்காக நடந்தால் அதுக்கும் இல்லை. ஒழுங்காக வாழ்க்கையை நடத்தினா பாவம்லாம் போகாமல் இருந்தால் ஒழுங்காக ஆசீர்வச்சு எங்கேயோ போயிருப்பீங்களே. அதை காக்கிறதுக்கு தான் சபை, அந்த ஒழுங்கு சபை இருக்கும். அதனால் அதை சில இதெல்லாம் செஞ்சால் கோவப்படக்கூடாது நீங்கள். இவர் என்ன இவர் ரொம்ப தலை ரொம்ப கோவம், இவருக்கு பெருமை வந்துருச்சு ரொம்ப, முதல்ல அப்படி செய்ய மாட்டார்னு இல்லை, அது கடமை ஆச்சே செய்யணுமே. குடும்பத்தில் இதை பார்த்து முடிப்போம். குடும்பத்தில் இதனுடைய பொறுப்புகள் இருக்குங்களா? ஏன்னா பெற்றோர்களாக நம்ம பிள்ளைகளுக்கு கடவுளுடைய பிரதிநிதிகள் நம்ம. கடவுள் யார்? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் இறக்கம் அதெல்லாம் உள்ளவர் தான். நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் பிள்ளைங்கிட்ட. இப்போ பாரு எரிஞ்சு விழுந்துக்கிட்டே, இப்போ பாரு ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே, அப்படியே ஒரு இதை பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும், கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் தண்டை ஒரு எல்லையை அவங்க மீறும்போது அதுக்கு ஏற்ற தண்டனையை நம்ம கொடுக்கணும். கடவுள் பற்றி தவறான எண்ணங்கள் நம்ம பிள்ளைக்கு கொடுத்துடாது. நம்ம என்ன செஞ்சாலும் இந்த வீட்டில் சும்மா இருப்பாங்கன்னு இல்லை, சில நேரத்தில் நம்முடைய உக்கரமுகத்தை காட்டத்தான் செய்யணும், உக்கரமாக அவங்கள தண்டிக்கத்தான் செய்யணும் இல்லைங்களா? சில நேரங்களில் ஏன் சாப்பாடு கூட போடாமல் செய்யணும், அதெல்லாம் செய்கிறீங்களா? சாப்பாடே இல்லை உனக்கு இன்றைக்கி, சாப்பாடே போட முடியாது, இல்லை அதை கொடுக்கறதில்ல இதை கொடுக்கல. நம்ம டிசிப்ளின் நமக்கு இருக்கா? இல்லைனா கடவுளை பற்றி தப்பாக என்ன செஞ்சாலும் நம்ம ஒத்துக்குவோம், என்ன செஞ்சாலும் நம்ம பண்ணுவோம்னு இல்லை. இங்கே பாருங்களேன், கல் எரிஞ்சு கொள்ளுங்கன்றாரு. அதை பெரம்பை தள்ளுகிறவன் தன் பிள்ளையை வெறுக்கிறான். பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணாத போது நம்ம பிள்ளைகளை வெறுக்கிறோமே. லீனியன்ஸாக நம்ம உடம்போது அவங்க மரணத்தை விரும்பாதேன்னு நீதிமொழிகள் சொல்கிறாரு. கடவுளுடைய பயத்தை அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம கற்றுக் கொடுக்கணுமே. நம்ம கோலத்தனமாக அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நியாய தீர்ப்புக்கு அந்த பிள்ளைகளை நம்ம ரெடி பண்ணுறோம், பிள்ளைகளை ரெடி பண்ணுறோம். தண்டனை சில நேரங்களில் இறக்கமோ மன உருக்கமோ தான் இருக்கணும். அதே பேலன்ஸோடு, இதுக்கு தான் நமக்கு ஞானம் தேவை. அதே பேலன்ஸோடு சில நேரங்களில் தவறு அவங்க செய்யும்போது தண்டனை கொடுக்கணும், சிவியரை வலிக்கிற மாதிரி கொடுக்கணும், அடி கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். கொடுக்குறீங்களா? ஐயோ அடிக்கலாம் கூடாதுங்க பிள்ளைகளை, இல்லை கொடுக்கணும், அடி கொடுக்கணும். ஐயோ அதை அடிக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குதுங்களே அப்படின்னா அந்த பிள்ளைய நரகத்துக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். நரகம் அந்த மனசெல்லாம் மாற்றிக்கணும். இந்த நேரங்களில் பெயின் வர மாதிரி கொடுக்கணும், அதுக்கு பயம் வைக்கணும். ஏன்னா இப்போவே பயப்படலைன்னா பெற்றோர்களுக்கு நமக்கு பயப்படலை, நம்ம சொல்லுக்கு பயப்படலை, எங்கள் கடவுளுக்கு பயப்பட போகுது நாளைக்கு? கஷ்டம்தான் ஆனால் பட் தட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்களா? குடும்பமாக, சர்ச்சாக, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்ம யோசிச்சு பார்ப்போம். குடும்பமாக மாத்த தனிப்பட்ட வாழ்க்கையில் யோசிச்சு பார்ப்போம். நம்ம பாவத்தை நம்ம டீல் பண்ணுறோமா? இதெல்லாம் நம்ம மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் ஆகட்டும். ஏன்னா ரொம்ப ஈஸி, பாவத்தினால உலகத்தினால எல்லா இடத்துலையும் பெட்ரோல் கீழ்படுகிறது இல்லைங்க, எல்லா இடத்துலையும் இச்சைகள் இருக்குதுங்க, அப்படியெல்லாம் நம்ம இருந்துட முடியாதுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவர் அதான் சொல்கிறாரு. காணானியர்லாம் அப்படி இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் அப்படி இருப்பாங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேன், நீ அப்படி இருந்தால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அவங்கள பார்த்துக்கிட்டு நீ அப்படி இருக்கக்கூடாது, நீ என்னுடைய மக்கள், நீங்கள் என்னுடைய மக்கள். எல்லாம் சோகமாகவே இருந்துச்சுங்களே பாஸ்டர் அப்படின்னா கடைசியில் ஒன்றே ஒன்று பாசிட்டிவாக சொல்லி முடிக்கிறேன். இங்கே பாருங்களேன், 8வது வசனத்தை வாசிங்களேன், ரொம்ப அருமையான ஒரு குட் நியூஸை சொல்கிறாருங்க.
என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்.
பாருங்களேன், கடவுளுடைய அருமையான ஒரு பேர் வந்து ஜெகோவா கடேஷ், ஜெகோவா கடேஷ், ஜெகோவா ஜாயிரா. அதெல்லாம் இதை பற்றி யாரும் பாடு பாட மாட்டாங்க. ஜெகோவா கடேஷ்னா என்ன தெரியுமா? இந்த மாதிரி நீ ஒழுங்காக என் கற்பனையை நடக்கிற ப்ராஜெக்ட் வந்து உனது மாத்திரம் இல்லை, அதை நான் கூட இருந்து செய்ய போகிறேன், உனக்கு உதவி செய்வேன், உன் எடிக்ஷனை உன் பாவ பழக்கத்தை விடுறதுக்கு உனக்கு உதவி நான் கிருபை எல்லாம் கொடுப்பேன். கடேஷ்னா உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நான். இது நீ ஒண்டி செஞ்சுக்கிற ஒரு வேலை இல்லை, உன் அங்கே தான் கிருபை வருது பாருங்களேன். நான் வந்து உனக்கு உதவி செய்வேன், கிருபையை கொடுப்பேன், பலத்தை கொடுப்பேன், நான் உனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு உதவியை செய்வேன். ஜெகோவா கடேஷாக இருந்து உன்னோடு பிலிப்பியரில் சொல்கிற மாதிரி பயத்தோடு நடுக்கத்தோடு உங்களுடைய ரட்சிப்பை நடப்பீங்கள். ஏன்? உங்கள் சித்தத்தையும் செய்கையும் செய்கிறவர் அவர். உங்களுக்குள்ளே அவர் கிருபை இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது. அந்த கிருபையோடு தான் அவர் கடனை பிடிக்க வைக்கிறார். ஆனால் அந்த கிருபை இருக்குதுன்னு சொல்லி நம்ம ட்ராக்கை விட்டு வெளியே போயிடக்கூடாது, ட்ராக்கில் தான் நடக்கணும். கிருபான்னு சொன்னாவே நம்ம இஷ்டம்னு நினச்சிக்கிறோன்னும், கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டதே அந்த ட்ராக்கில் போகிறதுக்கு, அது போகிறதுக்கு அவர் உதவி செய்கிறேன்றார். ஜெபம் பண்ணலாம்.